ராமாயணத்தில் ராவணன் என்ற நிலையில் மற்றவர்களை கொன்று புசிக்கும் அது போன்ற ஒரு பாத்திரமாக வான்மீகி அது சித்தரித்து மூன்று லோகத்தையும், அதாவது விஷ்ணு, பிரம்மா, சிவம் என்ற நிலையிலாக இது அனைத்தும் ஒரு படைக்கும் செயலாக, ஒரு பொருள் உருவாகக்கூடிய நிலையிலாக இது செயல்பட்டாலும் இது அனைத்தும் இந்திர லோகமாக நம் உடலுக்குள் அது மாறுகின்றது. அந்த மகிழ்ச்சி பெறும் இந்த உடல் உறுப்புகளாக நாம் வளர்ந்து வந்திருந்தாலும் பரிணாமலர்ச்சியில் வந்த இந்த நிலையில் சந்தர்ப்பவசத்தால் சுவாசித்துக் கொண்ட நிலைகளை இந்த மூன்று உலகத்தையும் தனக்கீழ் கொண்டு வந்து இந்த இந்திர லோகத்தையே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய இந்த மனித உடலையே சந்தர்ப்பவசத்தால் நாம் நுகர்ந்து உணரும். அதைத்தான் அங்கே அந்த கொன்று புசிக்கும் நிலைகளை, இந்திர லோகத்தை மாற்றக்கூடிய நிலைகளைத்தான் அங்கே ராமாயணத்தில் காட்டப்பட்டு நாம் சந்தர்ப்பவசத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் நம்மை அறியாது, அதாவது பத்தாவது நிலை அடையக்கூடிய தசரத சக்கரவர்த்தி என்ற நிலைகளாக உயர்ந்த நிலை பெறக்கூடிய அந்த தருணம் பெற்ற இந்த உடலில் இது போன்ற உணர்வுகளை, கொன்று புசிக்கும் உணர்வுகளை நுகர்ந்தால் அது எப்படி மாறுகின்றது? பின் இந்த உணர்வுகள் விளைந்து விளைந்து மனித உடல் அல்லாது ஒரு புலி மற்றொன்று எப்படி அது தன்னுடைய கொடூரமான உணர்வு கொண்டு தாக்கி புசித்து அது உணவாக அது மற்றதை கொன்று ரசிக்கும் நிலையாக அது செயல்படுகின்றதோ, இது போன்று இந்த உடலுக்கு பின் நாம் மனிதன் அல்லாத நிலைகளை பெறுவோம், அதுபோன்ற நிலைகளைத்தான் உருவாக்கிவிடும் என்பதையே அந்த கதாபாத்திரமாக இங்கு ராவணனை காட்டப்பட்டு அவன் இந்திரனை அடக்கினான், இந்த இந்திர உலகத்தை மாட்டினான், சர்வத்தையும் அடக்கி தன் கீழ் கொண்டு வந்தான், தன கீழ் வராதவர்கள் எல்லாம் கொன்று புசித்து விடுவதாக அங்கே காவியத்தில் காட்டப்படுகின்றது. என்றால் இந்த உலகம் பின்னோக்கி நாம் பார்த்தோம் என்றால் வளர்ச்சி அடைந்த நாடுகள் தனக்குள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த உணர்வு கொண்டு ஞானத்தின் சாதுரியத்தால் மற்றவர்களை நேரடியாக ஆயுதம் கொண்டு தாக்காது, மற்ற நாடுகளில் விஷமான உணர்வுகளை பரவச் செய்து அவர்களை அந்த உணவுப் பொருளோ மற்ற நிலைகளோ அது சீராக விளையாதபடி அதையெல்லாம் கூகைகளாக உருவாக்கும் அந்த இனத்தினுடைய தன்மைகளை உருவாக்காதபடி மலடாக்க செய்து அந்த நாட்டில் உள்ள மக்களை அது உணவு பற்றாக்குறை ஏற்பட செய்து அவர்களை கொன்று விட்டால், அவர்கள் அவர்களாகவே அழிந்து விட்டால் அந்த நாடுகளில் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் அது பரப்பலாம் என்று இப்படி பரப்பிய நிலைகள் தான் மனிதனுக்கு உணவு இல்லாதபடி மனிதன் மனிதனையே கொன்று புசிக்கும் நிலையாக இப்படி இதனுடைய இயல்புகள் மாறி இன்று அந்த உணர்வுகள் வளர்ந்து 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 ஒவ்வொரு நாட்டிலும் மனிதன் மனிதனையே அவன் சிறிது, அதாவது கவனமில்லாத இருந்தால் அவனே அடித்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு இன்று சில ஹோட்டல்களில் கூட அந்த மனித மாமிசங்களையே இதை உண்டால் நமக்கு சத்து என்றும், ஒரு சீன நாடுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அந்த கரு கலைந்த நிலைகளை அதையே உணவாக உட்கொண்டால் நமக்கு சத்து என்றால் நாம் இப்படி வளர்ச்சி அடைந்து பல அறிவினுடைய நிலைகள் வளர்ந்த நிலைகளும் இப்படி முட்டாள்தனமான நிலைகள் கொண்டு மனிதனுடைய சிந்தனை இல்லாது இந்த மிருக இனங்கள் தன் உணவுக்கு இல்லை என்றால் தன்னிடம் உருவான அந்த குட்டிகளையோ அந்த குழந்தைகளையோ அது எப்படி உணவாக புசிக்கின்றதோ, இந்த மிருக உணவு கொண்டான ஒப்பான நிலைகளே வளர்ந்து வளர்ந்து எத்தனையோ நிலைகள் இன்று அதனுடைய விஷத்தன்மைகளாக பரவி இன்று மனிதனே கூண்டோடு அழியும் நிலைகளாக வந்துவிட்டது. இதைத்தான் அங்கு ராமாயணத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஆக மனிதனுடைய நிலைகள், இந்த சீர்கேடான நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதைத்தான் குரு இதிலே நமக்கு தெளிவாக்குகின்றார். இது போன்ற உலகில் தான் இன்று நாம் வாழ்கின்றோம். ஆக இதையெல்லாம் தெளிந்து தெரிந்து தெளிவான நிலைகள் கொண்டு மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அந்த அருள் வழியில் அந்த அருள் சக்திகள் நமக்குள் சேர்த்து இதை பாதுகாப்பு கவசமாக நாம் அமைத்துக் கொண்டால்தான் இது போன்ற தீமையிலிருந்து, கொடுமையான நிலையிலிருந்து, பல கோடி சரீரங்கள் வளர்ச்சி அடைந்து வந்த நிலையிலிருந்து நாம் அடுத்த நிலை அது அதை நம்ம ஒரு காப்பு கவசமாக அந்த உயர்ந்த உணர்வை வளர்த்து கொண்டால் தான் இதிலிருந்து தப்ப முடியும், மனிதன் மனிதன் என்ற நிலையை அடைய முடியும், அந்த மனிதனுக்கு அடுத்த நிலையை நாம் அடைய முடியும். ஆக நம்மை காத்திட வேண்டும் என்றால் இது போன்ற தீமையிலிருந்து, இந்த காற்று மண்டலம் இது போன்ற நச்சுத்தன்மையால் உருவான நிலையிலிருந்து நாம் விடுபட அந்த அருள் ஒளியின் சுடரை அந்த மகிழ்ச்சியின் அருசக்தியில் நாம் எடுத்து இந்த உண்மைகளை எல்லாம் அறிந்து கொண்ட நிலையில் நம்மை காத்திடும் செயலாக நாம் செயல்பட வேண்டும். பிறரையும் காத்திட வேண்டும் என்றால் இது போன்ற உணர்வுகளை உயர்ந்த நிலையில் எடுத்து அந்த அலைகளை பரப்பி இந்த நச்சுத்தன்மைகளை நாம் விடுபட செய்யக்கூடிய சந்தர்ப்பமாக நாம் ஏற்படுத்தி நம்மையும் காத்து ஊரையும் காத்து உலகையும் காத்து நிலையாக அது செயல்பட வேண்டும். ஏனால் இந்த உண்மைகளையும் சொல்லி இதிலிருந்து விடுபடக்கூடிய உணர்வுகளையும் சொல்லி நாம் அடைய வேண்டிய எல்லையும் தான் அதை தெளிவாக்குவதற்கே இந்த உலகில் நாம் பற்ற வேண்டியது, நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டியது, நமது அழியா ஒளிசீரிடம் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இதையெல்லாம் நமக்கு தெளிவாக்குகின்றார்.
சூழ்ந்த உலகில் இருந்து முன்னால் அறிவார் மனிதன் நிலைகளை சிதைந்து விஷத்தன்மை கொண்டு மனிதன் மிருகமாகும் நிலைகள் வருகின்றன. இந்த மனித ரூபம் பெற்றிருக்கின்றோம். இதை அழிந்தால் அடுத்து மிருக நிலை கொண்ட விஷத்தன்மை கொண்ட உடலாக தான் மாற்றிவிடும். ஆக விஷத்தன்மை சுவாசிக்க சுவாசிக்க மிருகங்கள் எப்படி ஒன்றை ஒன்று கொன்று புசித்து ரசிக்கின்றதோ இன்று நம்ம பூமியில் பார்க்கலாம். மனிதனாக இருக்கக்கூடியவர் மனிதனே கொன்று சாப்பிடுகின்றான். விஞ்ஞானம் அறிவிக்கொண்டு உலகில் நிலை பண்ணும் போது சீனாவில் ஆக கர்ப்பத்தடையிலிருந்து இதனுடைய நிலையில் நீ வளர்ச்சி பெற வேண்டும், உடன் உடல் இச்சைக்கு அதிகமாக வேண்டும், நீ வருவர வேண்டும் என்றால் கர்ப்ப சிறையை செய்து அதை நீ உணவாக உட்கொண்டால் உனக்கு நல்லதென்று விஞ்ஞான அறிவு இந்த ஆசையின் நிமித்தம் இதை சாப்பிட எண்ணுவான். இதன் உணர்வின் தன்மை வலிமை வரும் என்ற நிலை கரு கலைப்புக்கு. அவனை கரு கலைச்ச பின் அவனே எடுத்து சாப்பிடுவான். இப்ப எப்படி போன குட்டி போட்ட உடனே ஒரு குட்டி எடுத்து சாப்பிடும். அந்த உணர்வின் தன்மை கொண்டு வைத்தியம் அதுதான். அந்த மாதிரி இந்த மனிதன் மிருக நிலைக்கு அழைத்து சென்றது விஞ்ஞானி. ஆக உணர்வின் தன்மை ஒன்றுடன் சேர்க்கப்படும் போது உணர்வின் இயக்கங்கள் இவ்வாறு இருக்கிறது என்ற நிலையில் விஞ்ஞான உலகம் செல்லுகின்றது. அமெரிக்காவில் இத்தனை விஞ்ஞானிகள் சென்றிருந்தாலும் கடையில் உட்கார்ந்து தனித்து வந்து அரங்காவை தூக்கிட்டு போயிடுறான். அடுத்து ஆயுஷ்பேட்டில் வச்சுட்டு எலும்புகளை இங்கே தூக்கி பறி வச்சிடறான். இதை எடுத்து சாப்பிட்டு போடுறான். இப்போ இதே மாதிரி சில நாடுகளில் இறந்து போனவங்க, இதை வந்து ஆப்பிரிக்கா நாடுகள், அதை வந்து அடிப்பட்டு இறந்தா சீக்கு இல்லாமல் இருந்தால் உடனே அது பெட்டியில் கொஞ்சம் இடக்க வைப்பாங்க, போய் அலங்காமல் எடுத்து சாப்பிட்டு போட்டு வந்துடும். இது அதை எடுத்து வச்சு சாப்பிட்றாங்க. இன்னைக்கு அந்த அமெரிக்காவில் இப்போ நம்ம நாட்டிலேருந்து போனவங்க அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போனோன்னு உங்கள் நாட்டுக்காரங்க சதையெல்லாம் உப்பு கைக்கிறது. அவன் ஜாஸ்தியாக ஆப்பிரிக்காரங்களும் உப்பு போடாமல் சாப்பிட்றான். என்னப்போ உங்கள் நாட்டுக்காரங்களுக்குன்னு அவங்க பார்த்தாங்க. வேற நம்மளும் இப்போ ஒரு வரவு போட்டுக்கோ கொள்ளு முடிஞ்சிடுச்சு ஓடி வந்துட்டாங்க. உணர்வுகள் ஏன்னா பழக்கப்படும் உணர்வுகள் உட்ப இந்த மிருகங்களை உணவாக மனிதனை உணவாக உட்கொள்ளும் உணர்வுடன் பழகப்படும் போது இந்த உணர்வு நம்ம அஞ்சு வாழ் நிலையில் வந்துட்டாங்க. ரெண்டு மூணு பேர் அது வந்த உடனே என்ன அந்த பயம் என்னை உழலைங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இதே மாதிரி அங்கே வரப்போகும்போது சில வரவுகள் ஆளாகி போகுது. இப்படி நாடுக்கு நாடு நம்ம நாட்டிலே சாமியார் கேசத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு கங்கை காசிக்கரை இந்த பக்கமெல்லாம் பார்த்தோம்னா வேக வைக்கிறான்னு நோயெல்லாம் போச்சுன்னு அந்த பிரேயத்தை பார்க்குறான், எனக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறான். அதை நினைச்சிட நைஸை வேக வச்சு தண்ணியில் தள்ளி விட்டுறான். அதை எடுத்துகிட்டு போகிறான், வைக்கிற மாதிரி வைக்கிறான் அல்லது தள்ளி விட்டுறான், அதை எடுத்துகிட்டு போயிடுறான். எடுத்துகிட்டு போனோன்னா அதுக்கு என்ன செய்து அதை அப்படியே சாப்பிட்றான். இப்படி ஆண்டவன் அடையும் மார்க்கங்களே இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. இந்த உலகில் நாம் வாழ்கின்றோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னு நினைச்சிடுறாங்க. ஆப்பிரிக்கா காட்டுகளில் இன்னைக்கு மருந்து இழக்க போறான்னா சாப்பாடு இல்லாமல் சாகுறாங்க. விஞ்ஞான அறிவு அந்த நாட்டில் பார்த்துன்னா ஆக அந்த தாவர இனங்கள் வராத வாட வைத்தான், அதுவே அடிமையாக்க வைத்தான், அவளை மடிய செய்கின்றான். ஆனால் இனப்பெருக்கத்தை வைக்கிறான். அந்த வராதபடி இவன் இனத்தை அந்த நாட்டை கைப்பற்ற இந்த நிலையும் செய்கின்றான். இதுதான் அமெரிக்கா போன்ற நாடுகள் விஞ்ஞான அறிவுறுப்பும்போது நம்ம நாட்டுக்கும் சில நிலைகளை அதாவது கருத்தடை செய்வது போல நம்ம தாவர இனங்களில் இது அந்த கிருமிகளை வந்து சேர்ந்தால் ஒரு தடவை விளையும், அடுத்தபடி விளையாது, கூகையாக போயிடும். இப்போ சோத்துக்கு இல்லாமல் தின்னா நினைஞ்சு மனிதன் மனிதன் அடுத்து சாப்பிட வேண்டியதுதான். அந்த மாதிரி நாட்டை போகிற சூறையாடி இங்கே மக்களை இழக்க செய்து விஞ்ஞான அறிகொண்டு போர் முறைகள் அவங்க இனமே இங்கே வளர்ச்சி அடையின் தன்மை பெற வேண்டும் என்றும் அவனுக்குள் அடைக்க ஆட்சி புரிய வேண்டும் என்றும் ஆக மகா பாரதத்தில் அதாவது எடுத்துக்கொண்டவன் ராவணன் என்ன செய்கின்றான் என்ற நிலையும் மகாபாரத போரில் ஒன்றை கொண்டு எப்படி கொண்டு குசிக்கிறது என்றும் இங்கே தசர சக்கரவர்த்தி உயிரான நிலைகள் பத்தாம் நிலை அடைப்படும் போது பத்தாம் நிலை உடலானவன் உடலை கொன்று கொன்று தின்றவன் தான் உடலை நீச்சை இங்கே வருகிறது ராவணன் என்றும் அவன் உணர்வின் தன்மை மாற்றி மாற்றி ஒளியின் தன்மை பெற வேண்டும் என்று உணர்வு பெற்றது தசரதன் பத்தாவது நிலை ஆட்சி புரியும் தன்மை என்றும் இங்கே காட்டுகின்றான். ஆக இவனுடைய நிலைகள் கொன்று குசிக்கும் உணர்வு வரப்படும் போது அதன் உணர்வின் தன்மை தான் கொன்று குசிக்கும் உணர்வை நுகரப்படும் போது உயிர் அந்த உணர்வின் கருவாக உருவாகின்ற ஓம் அது வந்து பிரணவம் ஜீவனுவாக மாற்றும் கருவாகின்றது. அந்த உயிர் ஈசனாக இருந்து இவன் எண்ணீர் எதுவோ அது உருவாக்குகின்றது. அந்த இயக்கத்தின் தன்மை அது உருவாகும் வெப்பத்தின் ஜீவன் ஊற்றும் நிலையில் விஷ்ணுவாகின்றது. ஆக விஷ்ணு நோக்கி தவம் இருக்கின்றான். இந்த மூன்று உலகத்தை நான் ஆட்சி புரிய வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை எடுத்து எல்லாவற்றையும் அவன் அடக்கி ஆள வேண்டும், எனக்குள் அடங்க வேண்டும், இல்லை என்றால் அவனை கொண்டுடும் அவன் வலுவை பெற வேண்டும் என்று இப்படி நேசிக்கின்றான் ராவணன். ஆகவே அவன் உணர்வுகள் சேர்த்து கொண்ட பின் அதன் உணர்வு கருவாக்கப்படும் போது உடலே அது இரத்த நாணங்களிலே கலக்கப்படும் போது இந்த லோகமாக மாறுகின்றது. அசுர உணர்வுகளை உருவாக்கும் அணுவின் தன்மை இங்கே வரப்போகும்போது ராவணன் இந்திர லோகத்திலே அந்த இந்திரனை நீக்கிவிட்டு சாந்த நிலையை பெண்ணும் மகிழ்ந்து மகிழ்ச்சி செய்யும் அந்த இந்திர லோகத்தை மகிழ்ச்சி செய்யும் அந்த கன்னிகளை விரைத்துவிட்டு அசுர உணர்வு கொண்டு அதுவே இவன் குசித்து உணவாக உட்கொள்ளும் தன்மை வேண்டும் இந்த லோகத்தையும் மாற்றி அமைக்கின்றான் என்று காவியத்தை தெளிவாக கூறுகின்றான். ஆக ஒருவரை கொண்டு விதிக்கும் ஆட்சியின் தன்மை புரிய வேண்டும் என்றால் நமது உயிர் அந்த கருவின் தன்மை அடைய செய்கின்றது என்று தெளிவாக ராமாயணத்தில் காட்டுகின்றான். ஆக இந்த உடலை நிச்சயிக்க வரப்படும் இந்த உணர்வின் தன்மை நமக்குள் இவ்வாறு வளர்கின்றது என்பதை காட்டுகின்றான். ஆக அசுர உணர்வு கொண்டு இந்த லோகமாக மாற்றி என்ன இவன் கைக்குள் கொண்டு ஓடுகின்றான். யாரும் விஷ்ணுவிடன் வரம் கேட்டு இந்த நிலையை கைது பண்ணி வைத்து என்னால் உருவாக்கவில்லை. இவன் இஷத்துக்கு எண்ணுகிறான் அசுர உணர்களை அணுக்களை இங்கே உருவாக்குகின்றான் என்ற நிலை ராமாயணத்தில் இதை தெளிவாக கூறுகின்றனர். நாம் புரிந்திருக்கிறோமா என்றால் இல்லை. அடுத்து என்ன செய்கின்றது, இந்த உணர்வின் தன்மை கருவாக்கப்படும் போது விஷ்ணு மகன்தானே பிரம்மா, அவனை நோக்கி தவம் இருக்கின்றான். இந்த உணர்வின் தன்மை நான் கொண்டு புசிக்கும் உணர்வு வர வேண்டும் என்பது அவனும் இவன் இச்சைக்கே இணங்கி விடுகின்றான். ஆக பக்தன் அல்லவா, இதன் வழிகொண்டு அவனும் பிரம்மனும் உருவாக்கி விடுகின்றான். எது ஒன்றை கொண்டு புசிக்கும் வலிமையும் அதன் உணர்வை ரசித்து வாழும் தன்மை கொண்டு அவனுக்கு கொண்டு விடுகின்றான். ஆனால் அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை சிவமாகின்றது. இவன் உடலை இன்று மனிதனாக இருக்கும் சிவத்தின் தன்மையும் அசுர உணர்வுகள் கொண்டு குவைக்கும் நிலைவரப்பும் போது இந்த இந்திரலோகத்தை மாற்றி அவர் ஆக இது என்ன செய்கின்றது, எல்லாவற்றையும் கொண்டு புசிக்கின்றது. புரி இதே உணர்வின் தன்மை பெற்றத்தில் ஆக மூன்று லோகத்தை அடக்கி இந்திரலோகத்தை அடக்கி ஆட்சி புரியும் போது இவன் எதை உருவாக்குகின்றான், மற்றதை கொண்டு புசிக்கும் உணர்வுதான் அரசனாக இருக்கு வரும்போது புலி மற்றதை கொண்டு இறக்கமற்று கொண்டு புசிக்கின்ற உடலை பெறும். ஆக இந்திரலோகத்தை மாற்றினால் புலியாக பறக்கப்பட்டு புலியின் உயிரின் ஈசனை அவன் நினைத்தபடி ஒன்றை உருவாக்கி அதை உருவாக்கும் உடலாக மாற்றி அதுவே உணவாக வாழும் தன்மை வந்து விடுகின்றது. அடுத்து அதுவே பிரம்மமாகின்றது, தன் இனத்தின் தன்மை உருவாக்கும் தன்மை வருகின்றது, அந்த உடலும் சிவமாகின்றது என்பதனை ராமாயணத்தில் மனிதன் புழுவாகி பல கோடி உணர்வுகளை உணவாக்கி மனிதன் ஆனத்தில் தான் மற்றொரு அரசனாக ஆள வேண்டும், தனக்கு எதிரி இல்லாத நிலை வர வேண்டும் என்றும் மற்றொரு கொண்டு புசித்தார். இது ராவணன் பத்தாவது நிலை அடைக்கூடியவன் எங்கே செல்லுகின்றான், இங்கே செல்லுகின்றான்.
உயிரினங்களில் ரூப மாற்றங்களை பரிணாம வளர்ச்சியில் அடைவதை பல உணர்வுகளை நாம் அறிந்திருக்கின்றோம், விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. ஆனால் ஆதியிலே அன்று 4000 ஆண்டுகளுக்கு முன்பு வியாசகர் கண்ணன் கருவில் இருக்கும் குழந்தைக்கு உபதேசித்தான் என்ற தத்துவ பிரகாரம் கீதாச்சாரம் என்றும் கீதா உபதேசம் என்றும் இந்த கண்கள் தோன்றிய பின் கண்ணினுடைய உணர்வுகள் அது பிரம்மமாக நமக்குள் சிருஷ்டி செய்வதற்கு உடலுக்குள் பல நிலைகள் மாறுவதற்கு எப்படியெல்லாம் காரணமாக இருக்கிறது, இது கீதாச்சாரம் கீதம் சுவாசித்த உணர்வுகள் உயிரிலே அதனுடைய கீதங்களாக இசைகளாக இந்த உணர்வின் ஒளிகள் மாற்றப்பட போகும்போது இந்த பிரம்மம் என்ற நிலையில் உடலுக்குள் உருவாகும் நிலைகள் எப்படியெல்லாம் மாறுகின்றது என்பதை அவர் கண்டுள்ள இந்த பேர் உண்மைகளை குருநாதர் எம்மை காட்டிற்குள் அழைத்து சென்று இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக சரியான உணவு ஆகாரம் இல்லாதபடி அவர் சொன்ன இடத்தில் இருந்து ஒரு உயிரினம் அது கர்ப்பமுற்ற நிலைகள் அது சுவாசித்த நிலைகளிலிருந்து அது குட்டி ஈனும் வரையிலும் அதனுடைய வளர்ச்சி நிலைகளை முழுமையாக அவர் சொன்ன அந்த கட்டாயப்படுத்தி அங்கேயே அமர்ந்து அவர் சொன்னதை முழுமையாக பார்த்து இன்று ஒரு ஜோசியக்காரர்கள் எப்படி ஒரு மனிதனை உற்று பார்த்தவுடன் அவருக்குள் என்னென்ன நடக்கின்றது என்னென்ன இருக்கின்றது அவருடைய பூர்வாங்கங்களை எல்லாம் அவர்கள் பழைய நிகழ்ச்சிகளையும் அவர்கள் எப்படி எடுத்து உரைக்கின்றார்களோ இது போன்று இன்று விஞ்ஞானிகளும் கம்ப்யூட்டர் என்ற சாதனத்தின் மூலமாக பல மடங்கு அந்த ஆற்றல்களை பெருக்கி பூமிக்குள் இருக்கக்கூடிய சில கல் மண் இதைகளை தோண்டி எடுத்து அதனுடன் இணைக்கப்பட்டு அதனுடைய பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிலையெல்லாம் அவர் உருவங்களாக அதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றார்கள். இது போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் பெற்ற அவருக்குள் விளைய வைத்த சக்தி வாய்ந்த உணர்வுகளை எமக்குள் பாய்ச்சி என் புலனறிவிற்கு இந்த ஆற்றல்களை எல்லாம் கொடுத்து இது போன்று அந்த காற்றிற்குள் ஒரு உயிரினம் கர்ப்பமான நிலைகள் அது சுவாசித்த நிலைகளையும் அதற்குள் அந்த கரு உருவான அதனுடைய சிசு அதனுடைய மாற்றங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று இந்த புலனறிவு கொண்டு ஏனென்றால் நான் கல்வி கற்று இதை கண்டு உணரவில்லை. குரு எமக்குள் பதிவு செய்த அந்த ஆற்றலின் துணை கொண்டு அதை கவர்ந்து அதை நுகர்ந்து அவர் சொன்ன முறைப்படி இதை வளர்த்து கொண்ட நிலையில் பெற்ற அனுபவபூர்வமாக உணர்ந்த நிலைகளைத்தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று ஒரு வலுகொண்ட மிருகமான ஒரு புலியாக இருந்தாலும் அதனுடைய பருவத்தில் அது கர்ப்பமுற்ற நிலையில் அது அடிபட்ட நிலையில் அது ஏங்கி படுத்திருக்கின்றது. ஆனாலும் அந்த காலத்தில் அது தன் அருகிலே வரக்கூடிய ஒரு மானை அடித்து அது உணவாக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் உடல் வலு இல்லாத காரணத்தினால் அதையே ஏங்கி பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கர்ப்பமாக இருக்கின்றது. அந்த மானையை எண்ணி அதை புசிக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டு திரும்ப திரும்ப அந்த மானியினுடைய நினைவுகள் அது சுவாசிக்க கருவிலே புலி குட்டியாக உருவாகியிருந்தாலும் இது சுவாசித்த நிலைகள் இந்த மானியினுடைய உணர்வுகள் அந்த கருவிலே வளரும் அந்த சிசுவுக்குள் இந்த உணர்வுகள் இணைய இது அந்த குட்டி அது உருவாகி வெளியே வரும் வரை அங்கே உற்று பார்க்கும்படி சொன்னார் குருநாதர். ஆக குட்டியாக வெளிவந்த பின் அந்த புலியும் இல்லாது மானும் இல்லாது அது எப்படி ரெண்டும் கட்டானாக அது உருப்பெறுகின்றது என்பதை நேரடியாக காண்பித்தார் குருநாதர். இன்று கூட நாம் பத்திரிகைகளை நாம் பார்க்கலாம், ஒரு குழந்தையாக அதாவது சாதாரண மனித குழந்தையாக அது கர்ப்பமாகியிருந்தான் வெளிவரப்பட போகும்போது சில மிருக உணர்வு கொண்ட தலையோ மற்ற நிலைகளை எல்லாம் அது உருப்பெற்று சில குழந்தைகள் உருவாவதை நாம் எல்லாம் பார்த்திருப்போம். அதுபோன்று சில மிருகங்களுக்கும் அபூர்வமான அதனுடைய முக மாற்றங்களும் உடல் வேறாக இருப்பதையும் இதெல்லாம் நாம் பத்திரிகைகளும் மற்றதில் நாம் பார்த்திருக்கின்றோம். இதை போன்றுதான் ஏனென்றால் அந்த கண்களால் எதை உற்று பார்க்கின்றதோ அந்த பார்த்த உணர்வுகள் பதிவாகி அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் அது சுவாசிக்க சுவாசிக்க எதை உற்று பார்த்தோமோ அதுவே நமக்குள் இந்த உயிர் அது சிருஷ்டித்து விடுகின்றது. இது போன்ற நிலைகள் தான் ஒரு உயிரினங்களுக்குள் ரூப மாற்றங்கள் எப்படி நிகழ்கிறது என்பதை குரு நேரடியாக இது காண்பித்தார். இது எதற்காக சொல்கிறார் என்றால் இந்த வாழ்க்கையில் நாம் மனிதனாக வாழக்கூடிய காலங்களில் நாம் நல்லதை எண்ணுகின்றோம், நல்லதை பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் சந்தர்ப்பம் நாம் உற்று பார்க்கக்கூடிய உணர்வுகள் எதுவாக இருக்கின்றதோ அந்த உணர்வுகளை உற்று பார்த்த நிலையில் எலும்புக்குள் பதிவானால் அந்த பதிவான உணர்வு எப்படி அங்கே உயிரினங்களுக்குள் ரெண்டும் கட்டனாக அங்கே ரூபங்கள் மாற்றங்கள் வந்ததோ இதுபோன்று இந்த வாழ்க்கையில் நாம் நல்லது எண்ணி இயங்கினாலும் தீமையான உணர்வுகளையோ துன்பப்படும் உயர்வுகளோ பகைமை ஊட்டும் உணர்வுகளை இதுபோன்று உணர்ந்து விட்டால் நுகர்ந்து விட்டால் அதை அறிந்து அந்த உணர்வுகளை சுவாசிக்க சுவாசிக்க நம்முடைய நல்ல குணங்களும் இதுபோன்றுதான் ரெண்டும் கட்டனாக நல்லதை பெறக்கூடாதபடி எப்படியெல்லாம் இது மாற்றி அமைக்கிறது என்பதை நம்மை நாம் அறிந்து அந்த ரூபங்கள் எப்படி மாறுகிறது இதுபோல் நம் குணங்களும் நம்முடைய இயக்கங்களும் நம்முடைய செயல்களும் இதே உணர்வுகள் வளர்ந்து விட்டால் நம்முடைய ரூபமும் இதுபோன்று மாற்றமான நிலைகள் ஆகிவிடும். இது போன்ற பேருமைகளை நாம் தெரிந்து கொண்டால் இந்த உடலுக்கு பின் அழியா ஒளி சரீரம் பெற்ற அந்த ஒளி உடலை நாம் பெறுவதே இந்த ரூப மாற்றமாக இருக்க வேண்டும். அந்த ஒளியான நிலைகளை பெறுவதற்குண்டான நிலைகளைத்தான் குருநாதர் எப்படி எமக்கு அந்த புலனறிவின் ஆற்றலை கொடுத்தாரோ அந்த மெய்ஞானியில் எப்படி இந்த விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலங்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய புலனறிவு கொண்டு இயற்கையினுடைய பேருண்மைகளை அணுவுக்குள் அணுவாக ஊடுருவி அறிந்தார்களோ அந்த ஆற்றலை நாம் பெற்று அதன் வழி அவர்கள் சென்ற பாதையில் சென்றார். அவர்களைப் போன்று விண்ணை அறிந்து அந்த அணுவுக்குள் அணுவாக அவர் அறிந்த நிலைகளையும் பேரண்டத்தினுடைய உண்மைகளையும் அறிந்து அவர்களை போன்ற அந்த ஞானத்தின் வளர்ச்சியை நாமும் பெறலாம், அந்த நிலையை நாம் எய்த முடியும் என்பதற்கு படிக்காதவன் தான் இதை உணர்த்துகின்றேன். அதில் நீங்களும் இதை பெற முடியும், உங்களாலும் இதை காண முடியும் என்பதற்கு குரு இதை நமக்குள் இந்த வாக்காக கொடுத்து அந்த ஆற்றலை பெறும்படி செய்கின்றான்.
உயிரினங்களில் மாற்றங்கள் எவ்வாறு ஆகின்றது என்ற நிலையும் ஒரு கர்ப்பமாக இருக்கும் மற்ற உயிரினங்களில் மற்றொன்று உயிரினங்கள் இது துரத்தி வரப்படும் போது அந்த உணர்வினை நுகரும் போது அந்த கருவுக்குள் இருக்கும் மற்ற உயிரினங்களின் மற்ற உணர்வுகள் இதுக்குள் பதிந்த பெண் இது ஒட்டிய பெண் அந்த கருவுகளிலேயே இப்போ ஒரு குரங்கினம் என்றால் அந்த குரங்கினங்களில் எத்தனையோ மாற்றங்கள் உண்டு. இதே போல மற்ற உணர்வுகள் மற்ற மிருக இனங்களிலும் மற்றொரு மிருகம் இதை துரத்தி வரும்போது அதை உற்று பார்க்கும் போது அந்த கர்ப்ப நிலைகளில் இதே போல உணர்வுகள் படப்பட்டு பரிணாம வளர்ச்சியிலும் அவருடைய வளர்ச்சி தொடர்களும் எவ்வாறு வருகிறது என்று மாற்றங்கள் உருமாற்றங்கள் எவ்வாறு உருவாகிறது என்று இன்று நாம் மனிதர்களாக இருக்கும் நாம் ஒரு ஊனமிட்ட குழந்தையை கர்ப்பமாக இருக்கும் இந்த தாய் அது உற்று கூர்மையாக அந்த சேமத்தை விசாரித்து அதனுடைய குழந்தையின் நிலைகளை பறிவு கொண்டு அந்த உணர்வினை அறியும் தன்மையில் அந்த உணர்வை நுகர்ந்து விட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது ஊனமான குழந்தைகளாகவும் மாறும். இதே போல கருவிலே வளரும் இந்த உயிரினம் தாய் கவரும் உணர்வின் தன்மை எவ்வாறு விளைகிறது என்ற கீதையிலே கண்ணன் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசித்தான். இந்த கண் தான் மற்ற உணர்வினை நுகர்ந்து அந்த தாய்க்கு இந்த உணர்வை கொண்டு இயக்கினாலும் கருவிலே வளரும் சிசுவுக்கும் இந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி அந்த உணர்வில் பரிவானத்தின் இந்த கண்ணால் பதிந்த நிலைகள்தான் அந்த உணர்வின் நிலையால் அந்த உணர்வுகள் இயக்க தொடரப்படும் போது அந்த அறிவின் தன்மை எங்கே வருகிறது என்ற நிலையை தெளிவுபடுத்துவதற்கு யாசகர் இதனை கண்ணும் உணர்வின் இயக்கங்களை தெளிவாக காட்டி நாம் இந்த உயிர் பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்த நிலைகளிலும் பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த மனிதனின் நிலைகளிலும் இவ்வாறு ஊனமுறும் குழந்தைகளும் உருமாற்றங்கள் பெறுவதும் இவ்வாறு வளர்ந்து வந்த நிலைகளை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். ஆனால் உங்களுக்கு எளிதாக சொல்லுகின்றேன், அந்த காட்டுக்குள் இருக்கும் ஒரு புலி அது கர்ப்பமுற்றிருக்கப்படும் போது அது நோய்வாய்ப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் தன் இறைக்காக ஒரு மானை பார்த்து உற்று பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அது அடிபட்டு அது நகர முடியாத நிலையில் இருக்கப்படும் போது இது கர்ப்பமாக இருக்கின்றது, தன் இறைக்காக வேண்டி எண்ணி பார்க்கின்றது. ஆனால் மானின் உணர்வை எண்ணி எண்ணி தன் கண்ணால் பார்க்கப்படும் போது அந்த உணர்வுகள் அந்த புலியின் கருவிலே விளையப்படும் போது இந்த உணர்வுகள் இந்த புலிக்கும் மானுக்கும் உண்டான வித்தியாசம், இது ஏக்கத்தால் தன் இறைக்காக இயங்குகின்றது. அந்த உணர்வின் சத்து இந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்களில் இது இணைக்கப்பட்டு அது எவ்வாறு விளைகிறது என்றதே இப்ப உங்ககிட்ட லேசா சொல்றேன். என்னை பட்னியா போட்டால் பார்க்க சொன்ன அங்கிட்டு நகல உடல. ஏன்னா அதாவது உயிரினங்களில் தான் நுகர்ந்தறிந்த உணர்வுகள், கண்ணால் பார்த்த உணர்வுகள் நுகர்ந்த உயிர் தனக்கு உணர்வாக அலையப்பட்டு உணர்வை அந்த உணர்வின் அறிவாக இயக்கப்பட்டு உணர்வு உடலுக்கு பயந்த பின் கருளிய வளரும் சிசுகளுக்கு எவ்வாறு அது ஒட்டுண்ணி போன்று அது உணர்வுகள் இயக்கப்படுகிறது என்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றார். இன்று விஞ்ஞான அறிவில் நாம் எத்தனையோ உண்மைகளை நாம் அறிகின்றோம். ஆனால் மெய்ஞானிகள் இதை ஆரம்பத்தில் எத்தகைய நிலைகள் கண்டுணர்ந்து தன் புலனறிவாலேயே உணர்வின் ஆற்றலை தனக்குள் பருகி அவர்கள் பெற்றுக் கொண்டார் என்ற நிலையும் எமது குருநாதர் எனது புலனறிவுக்கு ஊட்டச்சத்தை ஊட்டி அந்த புலனின் நிலைகள் கொண்டு இதை உற்று பார்த்து அந்த உணர்வின் செயலாக்கங்களை எவ்வாறு என்று அறியும்படி செய்தார். அந்த அனுபவத்தை தான் சொல்லுகின்றேன். நான் கல்வி அறிவற்றவன். குருநாதன் உணர்வின் வலுபெற்று அந்த உணர்வின் துணையால் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மைதான் அனைவரும் நீங்கள் இதை அறிந்து கொண்டால் நமது சாஸ்திரம் எத்தகைய நிலைகள் மெய் உணர்வை உணர்த்தியுள்ளது. மகாபாரதமோ ராமாயணமோ கந்தபுராணமோ சிவபுராணம் இவை அனைத்தும் அதில் உண்டான உண்மைகள். சாஸ்திரம் மெய் என்ற இந்த உண்மை உணர்ந்தால் மனிதன் அந்த ஞானிகள் சென்ற பாதையில் இன்றும் உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை பெறுவது பின்னும் அடுத்து பிறவியற்ற நிலையில் நாம் பெற முடியும் என்பதற்குத்தான் நமது குருநாதர் இதனை தெளிவாக உருவாக்கப்பட்டு இறைக்காக தேடினாலும் புலியின் உணர்வுக்குள் மானை இயங்கி இது இறைக்கு செல்லவில்லை அதே கண் கொண்டு பார்த்து அந்த ஏக்கத்தின் உணர்வு கருவிக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை அந்த புலியின் உணர்வுக்குள் படப்பட்டு இந்த உணர்வு அதனுடைய ரூபங்கள் எப்படி மாறியது என்று காட்டுகின்றார். அதே உணர்வுடைய நிலைகள் அது குட்டி ஈனும் அது குட்டி போடும் வரையிலும் என்னை அந்த இடத்தை விட்டு நகர செல்லவில்லை. ஆக அதனுடைய உணர்வும் வளர்ச்சியும் இங்கே அமர்ந்து அதை தியானிக்கும்படி செய்தார். அதனுடைய உணர்வலைகள் எவ்வாறு பதிகின்ற இப்ப ஜோசியக்காரர் பாக்குறாங்கல்ல அவருடைய உடல்களை நுகர்ந்தறிந்து நீங்க என்னென்ன நினைச்சிட்டேன்னு சொல்றாங்க. இதே போலதான் அந்த உணர்வின் இயக்கமும் அதனுடைய அலைகள் எவ்வாறு தொடர்ந்து இருக்கிறது என்ற நிலையை தெளிவாக தெளியும்படி அங்கே ஊட்டினார். பின் இந்த உணர்வு அது அதிகமாக தன் வித்தின் தன்மை பட்ட பின் இந்த மான்கள் இடும் மூச்சலையின் அது உடல் என்று வெளிப்படும் உணர்வலைகள் இந்த புலியின் உணர்வுக்குள் எப்படி அணைகின்றது, அந்த சுவாசித்த உணர்வுகள் அது ரத்தத்துடன் கலந்து அது வரும்போது அதன் கருவிலே வளையக்கூடிய அந்த சிசு இந்த புலியின் ரூபம் மாறி மானின் நிலையை எவ்வாறு இணைகின்றது, இரண்டும் கட்டான அது விளைகின்றது என்ற நிலையை நேரடியாக தெரியப்படுத்தினார் என்று நாம் பார்க்கலாம். சில குழந்தைகளுக்கு ஆட்டுத்தலை இருந்தது, தலை இருந்தது, மனித உடல் இருந்தது என்று சில இப்ப தற்சமயத்தில் கூட ஏதோ ஒரு இது வந்து மனிதனுடைய தலையும் மற்ற உடலும் இவ்வாறு இருந்தது என்று கூட போட்டிருப்பார். இதே போல இயக்கத்தின் உணர்வுகள் பெறும்போது இவ்வாறு தான் கருவுக்குள் விளைகின்றது.
தாய் கருவிலே கர்ப்பமாக இருக்கப்பட போகும்போது அந்த குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக தாய் சுவாசித்த உணர்வுகள் எவ்வாறு அமைகின்றது, அதன் வழி அந்த குழந்தையினுடைய குணாதிசயங்களும் அதனுடைய வளர்ச்சிகளும் அதனுடைய வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்கிறது என்றும், பின்னாட்களில் அது வயது முதிர்வடைய போகும்போது தாயினுடைய உணர்வுகளும் அந்த குழந்தையினுடைய உணர்வுகளும் எப்படியெல்லாம் தாய் அந்த கருவில் இருக்கப்பட போகும்போது சுவாசித்த நிலைகளுக்கொப்ப விளைவுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் குரு இதிலே விளக்கமாக எடுத்துரைக்கின்றார்கள். அகஸ்தியன் தாய் கருவில் பெற்ற சக்திகளை பற்றியும், அதே போன்று திருஞான சம்பந்தர் அவர் எப்படி அந்த அவருக்கு அந்த ஞானங்கள் எப்படி கிடைத்தது என்பதையும் குரு இதிலே ஒப்பிட்டு இது உணர்த்துகின்றார்கள். அந்த நஞ்சினை வென்றிடும் மூலிகைகளும் பச்சிலைகளையும் அகஸ்தியனுடைய தாய் தந்தையர் பூசிய அவர்கள் அது சுவாசித்த நிலைகள் கருவுற்ற அந்த அகஸ்தியின் உடலிலே அந்த அணுக்களாக விளைந்த பின் அவன் குழந்தையாக பிறந்த பின்பு அவன் தரையிலே மல்லாந்து படுத்திருந்தாலும் தாய் தந்தையர் எந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கங்களையும் சூரியனுடைய அதனுடைய உள் அதற்குள் இருக்கக்கூடிய அவனுடைய செயலாக்கங்கள் அந்த நஞ்சு ஒடுங்கக்கூடிய நிலைகளையும் நட்சத்திரங்களுடைய இயக்கங்களையும் அவன் அறிய தொடங்குகின்றான். ஆனாலும் சிறு அந்த பிஞ்சு உள்ளமாக இருக்கப்பட போகும்போது தாய் தந்தை அந்த கண்டுணர்ந்த நிலைகள் இவனுக்குள் நஞ்சை வெஞ்சின உணர்வாக வரப்பட போகும்போது அவனால் சொல்லால் வெளிப்படுத்த முடியவில்லை. ஆனால் அந்த உணர்ச்சிகளாக அது சிரிக்கக்கூடிய நிலைகளாக அந்த மழலையாக இருக்கப்படும் போகும்போது வெளிப்படுத்துகிறான். இதை போன்றுதான் திருஞான சம்பந்தருடைய தாய் தந்தையரும் அவர்களும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கப்பட போகும்போது அங்கே சீர்காழி என்ற ஊரிலே அந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று விநாயகனை வணங்காது ஆலயத்திற்குள் சென்றால் பலன் இல்லை என்ற பொருளுக்கேற்ப அவர்கள் அந்த விநாயகனை தரிசித்து எங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் வேண்டும் என்று அந்த விநாயகனை எண்ணி ஏங்கி அந்த உணர்வுகளை தாய் சுவாசிப்பதும், இதே போன்று சிவனை பார்க்கப்பட போகும்போது அங்கே ஆலயங்களிலே பல கதா காலட்சேபங்கள் சிவனுடைய வல்லமைகளை பற்றியும் சிவனுடைய செயலாக்கங்களை பற்றியும் அவர் அந்த நஞ்சை தன் கழுத்தளவில நிறுத்தி நஞ்சை ஒடுக்கக்கூடிய சக்தியாக நீலகண்டா என்று பெற்ற அந்த வல்லமைகளையும் அங்கே வெளிப்படுத்தப்பட போகும்போது இதை கண்ணுற்று பார்க்கும் தாய் தனக்கு அங்கு குழந்தை இல்லை என்ற நிலையில் கொண்டு இந்த வல்லமையெல்லாம் பெற்ற அந்த சிவனை போன்று நஞ்சினை வெல்லக்கூடிய நஞ்சினை ஒடுக்கக்கூடிய இந்த சக்திகளை எல்லாம் பெற வேண்டும் என்ற இயக்கமாக அது மாறி அந்த உணர்வுகளை மீண்டும் மீண்டும் சுவாசிக்கப்பட போகும்போது தாய் சுவாசித்த உணர்வுகளை அங்கே கருவுற்று அதன் வழி அந்த உணர்வுகள் 10 மாதம் இந்த உணர்வுகளை சுவாசிக்கப்பட போகும்போது குழந்தையாக பிறந்து அந்த ஆலய தரிசனத்திற்காக 48 நாட்கள் கழித்து அந்த குழந்தையை எடுத்து வரப்படும் போது எந்த விநாயகனை பார்த்து இவர்கள் அந்த புத்திர பாக்கியம் பெற வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த விநாயகனை பார்த்ததுமே இந்த குழந்தை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி மகிழ்ச்சி பொங்க அந்த சிரிக்கக்கூடிய அந்த மழலையாக இருக்கும் அந்த பிஞ்சு உள்ளத்தில் அதை வெளிப்படுத்துவதும் அதை அணுக வேண்டும் என்று அந்த உணர்வுகள் துடிப்பதையும் இதே போன்று அந்த சிவனை காணும் பொழுதும் அதே உணர்ச்சிகள் மேலிட்டு அந்த தெய்வத்தை அது போய் அங்கே அடைய வேண்டும் என்று அது உணர்ச்சிகள் உந்தி அது இயக்கக்கூடிய நிலைகளையும் இவர்கள் ஆச்சரியத்துடன் உற்று பார்க்கின்றார்கள். பின் அது அவனுக்குள் இது சிறுக சிறுக விளைந்து அவனுடைய வயது 5 வயதாக பட போகும்போது இந்த தாய் அந்த நீலகண்டா என்ற நிலையில் சிவன் நஞ்சை வெல்லக்கூடிய உணர்வுகளை அவருடைய வல்லமை பெற்றார் என்று உணர்த்திய நிலைகளுக்கொப்ப அந்த சுவாசித்த உணர்வுகள் இவர் உடலிலே நஞ்சை வெண்டிடும் அணுக்களாக விளைந்து இவருடைய சொல் பேச்சு பார்வை அந்த அலைகள் பட்டாலே பெரிதருடைய ஒரு நஞ்சு அதாவது ஒரு பாம்பு கடித்த அது போன்ற நிலைகளை கூட இவருடைய மூச்சலைகள் பட்டு அந்த விஷம் ஒடுங்கி அவர்கள் நலம் அடைவதையும் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது. ஏனென்றால் இதெல்லாம் தாய் அது எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது சுவாசித்து அந்த கர்ப்ப காலத்தில் தன் குழந்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பியதோ அதற்கொப்பதான் அங்கே அது ஞான குழந்தையாக நஞ்சை வென்றிடும் அது சிசுவாக வளர்ந்து வந்தது. இதை போன்றுதான் இக்காலங்களில் இன்று நாம் வாழக்கூடிய இந்த விஞ்ஞான வளர்ச்சியுடைய காலங்களில் கருவுற்ற தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கதை புத்தகங்களையோ அல்லது இன்று டிவியோ மற்ற எத்தனையோ நிலைகளை அந்த நேரம் கடத்து பொழுதை போக்குவதற்காக இது போன்ற உணர்வுகளை சுவாசிக்கப்பட போகும்போது அங்கே பல வல்லமைகளை காட்டக்கூடிய நிலைகளை காட்டியிருந்தாலும் பல தவறான நிலைகளையும் சண்டையிட்டு வன்முறை போன்ற நிலைகளையும் காட்டப்பட போகும்போது இந்த குழந்தை அந்த உணர்வுகளை நுகர்கின்றது. இன்னும் ஒரு சிலர் பிறருடைய நோய்வாய்ப்பட்ட நிலையோ அல்லது கடுமையாக துன்பமற்றும் நிலைகளோ அவளோ அடரா என்று அந்த உணர்வுகளை உற்று நோக்கி அது நுகர்ந்திருந்தால் கருவிலேயே இந்த நோயோட இந்த குழந்தை வளர்ந்து பிறக்கக்கூடிய நிலையாகவும் உருவாகின்றது. இப்படியெல்லாம் சந்தர்ப்பவசத்தால் தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இது விளைந்து அவன் ஞானத்துடன் இருந்தாலும் இது போன்ற பல தவறுகளை செய்யக்கூடியவனாக இருப்பான். அல்லது அந்த தாய் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப அந்த குழந்தை பருவத்திலே நோயுடன் பிறந்து வேதனைப்படும் நிலையாகவும் வருகின்றது. ஆனால் இதெல்லாம் வளர்ந்து கொண்டாலும் இது சந்தர்ப்பம்தான். பின்னாட்கள் அந்த குழந்தையை எண்ணி அந்த தாய் சுவாசித்து அந்த உடலிலும் எந்த உணர்வுகள் குழந்தைக்கு அது பூர்வ புண்ணியமாக அமைந்ததோ இதே உணர்வுகள் தாய் உணர்வுகளிலே மீண்டும் விளையப்பட்டு தாய் இந்த வேதனையுடன் நோயாகி இதே உணர்வுடன் தாய் உடலை விட்டு ஆன்மா பிரிந்தால் அந்த குழந்தையின் உடலுக்குள் சென்று எந்த குழந்தையை காக்க வேண்டும் என்று அந்த தாய் விரும்பியதோ மீண்டும் அங்கே சென்று அவனை வீழ்த்தக்கூடிய நிலைகளாக இதை போன்ற நிலைகள் இன்று அதிகம் நடக்கிறது என்று குரு அகஸ்தியன் பெற்ற நிலைகளையும் திருஞான சம்பந்தருக்கு உண்டான நிலைகளையும் இன்றைய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலைகளையும் பிரித்து அது ஒரு கருவுற்ற தாய் எதை நுகர்ந்தால் எந்த நிலை பெறுகிறது என்பதை தெளிவாக உணர்த்தி ஒரு கருவுற்ற தாய் அந்த சந்தர்ப்பம் தான் கருவுற்றுட்டோம் என்று தெரிந்துவிட்டாலே அந்த ஞானத்தின் உணர்வுகளையும் தெய்வீக உணர்வுகளையும் உயர்ந்த உணர்வுகளையும் அது சுவாசித்து இது போன்ற ஞான குழந்தைகளை உருவாக்க முடியும். மாறாக இன்றைய விஞ்ஞான சூழல் இது போன்ற நிலைகளை சுவாசிக்க நேர்ந்தால் இந்த குழந்தையால் பல துன்பங்களையும், அதற்கும் அது பலனில்லாது, நமக்கும் பலனில்லாது, இப்படிப்பட்ட சமுதாயங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள்லாம் இது போன்று நடக்கியிருக்கின்றது. ஆக இதில் விடுபட வேண்டும் என்பதற்கு இதையெல்லாம் நமக்கு தெளிவாக உணர்த்தி அந்த அகஸ்தியனை போன்று ஞான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று இதன் மூலமாக குரு நமக்கு தெளிவாக்குகின்றார்.
மனிதனாக பிறந்த நிலைகளில் தாய் கருவிலே வளரும் போது மற்ற கொடூர மிருகங்களிலிருந்து தப்பிக்க ஆக விஷம் உடைச்சி என்ற பச்சலையை தனக்குள் முலாமாக பூசி அந்த காட்டு விலங்குகளிடம் வாழ்ந்த மனிதனாக இருந்த அவர்கள் காட்டு விலங்குகளிடமிருந்து தப்பிக்க விஷமுடைச்சி என்ற விஷத்தை அதை அடக்கியால் இன்றும் பார்க்கலாம். ஒரு பச்சடையை கையில வைத்து கொண்டு தேடை விட்டால் கொட்டகையை கொட்டார், அந்த விஷத்தன்மை ஒடுங்கிவிடும். ஆக ஒரு விழுதினை தனக்குள் வைத்து அதை வைத்து விட்டால் எந்த பாம்பும் தன் விஷத்தை விமிழ்த்தாது, அப்படியே அடங்கிவிடும். ஆக இதுதான் விஷமுடைச்சி என்றும் அதில் வரும் அந்த பச்சடைகளை தனக்குள் உடல்ல மூலமாக பூசி இரவில் உறங்க செல்லும் போது மனத்தால் முகந்தறிந்து தன் உணவுக்காக தேடி வரும் மற்ற உயிரினங்களில் இருந்து தப்பி கேட்கும்படியே செய்தார்கள். அன்று காற்றில் வாழ்ந்த மனிதன் காற்று விலங்குகளிடம் தப்பிக்க விஷம் உடைக்கி என்ற பச்சலையை தன் உடலிலே பூசிக் கொண்டார்கள். அப்படி பூசிக்கொண்ட உணர்வுகள் அதனை விளைந்து விளைந்து அவர்கள் சுவாசித்த உணர்வுகள் அவர் சந்தர்ப்பத்தால் கருவுறும் தருணம் வரும்போது கருவுற்று விட்டார். கரு உறும் போதே அதன் இவர் உடலில் பூசிய இந்த உணர்வுகள் அந்த குழந்தை இவர்கள் சுவாசிக்க கருளை வளரும் குழந்தைக்கும் விஷத்தை அடுக்கும் அணுக்களாக அது உருவருகின்றது. ஆக அதே சமயம் விழியும் போதும் சூரியனை ஒற்றி இவர்கள் பார்ப்பார்கள். ஆக இந்த விஷமடைக்கு தன்னை உழைப்போம் போது சூரியனால் இந்த விஷத்தன்மையை மோதப்பட்டு பிரிக்கப்படும் நிலையும் இவர் ஒற்று பார்த்தாலும் இவர்கள் கண் இருவதில்லை. ஆக சூரியனின் அதிசயங்களை இவர்கள் பார்ப்பார். ஆக அதே உணர்வுகளும் இந்த பிரபஞ்சத்தின் நிலைகள் இந்த கருளை விளையும் சிசுக்கு இது உருவருகின்றது. இவ்வாறு உருவற்று விஷத்தை அடைக்கிற உணர்வின் அணுக்கள் பெறுகின்றது. இப்படி 10 மாதம் அவர்கள் பிறந்த பின் அந்த குழந்தை பிறந்த பின் மல்லாக்கப்படுத்துறது. ஆக சூரியனை உற்று பார்த்தாலும் அந்த சூரியன் நடக்கும் நிகழ்ச்சிகளை இவனால் உணர முடிகின்றது. அந்த உணர்ச்சியின் அறிவாக இவனுக்குள் சிரிப்பதும் அங்கு நடக்கும் அதிசயங்களைக் கண்டு அவன் நாம் குழந்தைகள் சில குழந்தைகளை பார்க்கலாம் தன்னை அறியாம விளையாடும் அந்த உணர்வின் எண்ணங்களை மின்னிலே பாய்ச்சி அந்த உணர்வை சிரிப்பதும் அவனுக்குள் மகிழ்ச்சி அடையும் நிலைகள் அடைகின்றார். ஆனாலும் அவன் அருகிலே கொசுவோ தேளோ பாம்போ மிருகமோ புலியோ யானையோ ஒன்றும் இந்த மனத்தை நுகர்ந்தாலே அஞ்சு ஓடி விடுகின்றது. ஆக அந்த திறன் தாய் கருவிலே விளையும் தண்ணீர். இப்போது நாம் இங்கே இருக்கின்ற இன்றைய தாய்மார்கள் எப்படி வளர்க்கிறார் என்றால் வீட்டில் கொஞ்சம் கர்ப்பமா இருக்கும் போது எடுத்துக்கொண்டார். கர்ப்பமான பெண் சண்டை போடுவதை பார்ப்பார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள், நோயாளியை பார்ப்பார்கள் அல்லதா என்று இந்த உச்சி கொட்டினாலே போறோம். அவர் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தும் கருவிலே விளைகிற குழந்தைக்கு வந்துவிடும். ஒரு பையன் சண்டை போட்டுக்கிட்டு அந்த கர்ப்பமான நேரத்தில் குழந்தை பாசத்தால் எண்ணங்கள் உற்று பார்ப்பார்கள். அந்த குழந்தை குறும்புத்தனமான நிலைகள் செயல்படுகிறான் என்றால் அந்த உணர்வை நுகர்ந்தா போறும் கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு இதாகும். தாய்க்கு ஊழ்வினை ஆகின்றது, ஆனால் குழந்தைக்கு பூர்வ புண்ணியம் ஆகின்றது. பூர்வம் என்று கருவிலை வளரப்படும் தாயால் ஊட்டப்பட்ட ஞானத்தால் என்று சொல்வது. திருஞான சம்பந்தருக்கு அவர்கள் குழந்தை இல்லை என்று இயங்கினார்கள். அந்த குழந்தைகள் என்று அந்த வச்ச மார்க்கத்தில் இயங்கினாலும் திருஞான சம்பந்தரே எப்படி ஆனார் குழந்தைகளே என்ற வரத்தில் இயங்கி அவர்கள் ஆலயம் தோறு வருவதும் தினம் விநாயகரை வணங்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் இல்லைங்கிற போது பக்தியின் துணை கொண்டு விநாயகரை அவன்தான் முதல் முழு கடவுள் என்ற நிலைகள் எண்ணினார்கள். ஆனால் அவன் தருவான் என்று இயங்கினார். அதற்கு சிவன் ஆலயத்துக்கு சென்றார். அங்கு சக்தியும் சிவனும் வழிபட்டார். அந்த ஆலயங்களில் இவ்வாறு வழிபட்டு தனக்கு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த கதா காலட்சேபங்கள் செய்யும் போதெல்லாம் அது உற்று நோக்குவார். இந்த சிவனால் எனக்கு அருமையான குழந்தைகள் வேண்டும் என்று இயங்கிக் கொண்டு இருந்தார். சந்தர்ப்பவசம் பிறகு பக்தி நிலைகள் இருந்தாலும் இவருடைய என்ன ஏற்கலைகள் ஆக கருவுறும் தன்மை அடைகின்றது. அப்படி கருவுறும் தன்மை வரப்படும் போது ஆக இந்த விநாயகனால் நமக்கு இந்த கருவுறும் தன்மை பெற்றது. இங்கே கதா காலட்சேபங்கள் செய்வதும் சிவன் நஞ்சை அடக்கினார் என்ற நிலை வரப்படும் போது நஞ்சினை அடக்கிடும் உணர்வுகளும் என் குழந்தை அதை கர்ப்பமாகும் போது அந்த நஞ்சை அடைக்கிடும் அந்த சக்தி தன் குழந்தைக்கு வர வேண்டும் என்றால் ஆழகால விஷயத்தையும் தனக்குள் அடக்கி உடலுக்குள் பரப்பாத நிலைகள் நஞ்சுண்டேஸ்வரர். ஆக அந்த உணவின் தன்மை கொண்டு தனக்குள் அடக்கி ஆட்சி பெறின்றான் அத்தன்மை என் கழுவிய வளரும் சிசுக்கு பெற வேண்டும். அவன் பார்வையின் நிலைகள் நஞ்சு கொண்டோர் உணர்வுகள் இருந்து நஞ்சை நீக்கிடும் ஆற்றல் பெற வேண்டும். அவன் பார்வை நஞ்சை வென்றிடும் சக்தி பெற வேண்டும் என்று ஆக அருள் ஞானம் அங்கே புலமைகள் பாடும் புலமைகள் பேசும் அந்த புலவுடைய தத்துவங்களை அனைத்தும் என் கருவிலே வளரும் சிசு அது பெற வேண்டும் என்று அந்த உணர்வை இயங்கி பெற்றார்கள். கர்ப்பமற்ற நாளிலிருந்து அவன் பிறக்கும் வரைக்கும் இதை செய்தார். பிறந்த பெண் திருஞான சம்பந்தம். அவன் பிறந்து 48வது நாள் ஆலயத்திற்கு எடுத்து வரும்போது தான் பார்த்தது போன்று விநாயகரை பார்த்த பெண் சிரிப்பதும், அவன் அறியாத மழலை உணர்வுகள் வெளிப்படுவதையும், மகிழ்ச்சி ஆட்டங்கள் வெளிப்படுவதையும், ஆக அவன் தாய்முக்கியை விட்டு இறங்கி நகர்வதும், இதை போன்ற உணர்ச்சிகள் தூண்டப்படுவதை தாய் விட்டு பார்த்திருந்தான். அடுத்து சிவன் ஆலயத்திற்கு செல்லப்படும் போது சிவனை விட்டு பார்த்த பெண் அவன் பார்த்தது போன்ற உணர்வு தோன்றி அந்த அவ்வளவு தூரம் அதை உற்று அந்த ஆலயம் செல்ல முயற்சிக்கின்றான். அவன் மழலை சிலிப்பும் அவன் உணர்வுகள் சொல்லாக வரவில்லை என்றால் உணர்ச்சியின் தன்மை கொண்டு அவன் உடல்களை இயங்குவதை தாய் வந்ததை உற்று பார்க்கின்றார்கள். அவன் நாளாகவே பேச்சுத்திறன் வரும்போது அவன் 5வது வயதில் சொல்லாக வெளிப்படும் போது நஞ்சியில் மறையும் நலையும், அவன் சொல்லு பெற்றோர் துன்பங்கள் மறையும் நலையும், நஞ்சு கொண்ட இனங்கள் ஒரு மனிதன் வேதனைப்பட்டு துடிக்கும் நிலைகளில் அந்த மழலை சொல்லை கேட்டால் அவர் உடல் உள்ள நஞ்சின் நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி பெறும் தன்மை வருகின்றது. ஆகவேதான் அந்த திருஞான சம்பந்தர் பாம்பினம் தீண்டு வச்சால் அவர் உணர்வின் தன்மை பட்டால் அந்த உணர்வில் நஞ்சி நீங்கி அவர் உயிர் எழுப்புகின்றார். விஷத்தின் தடிப்பு ஒரு மனிதன் உடலுக்குள் அடக்கப்படும் போது குறித்த கால வெல்லும் துடிப்பின் இயக்கம் இருக்கும். ஆனால் இவன் பாடைப்பட்ட தன் நஞ்சு ஒடுங்கி விடுகின்றது. அவன் பாடைப்பட்டால் விஷம் நிலைகின்றது, எழுந்து உட்கார் விடுகின்றார்கள். இதே போன்று நம் நாட்டில் நடந்தது. அவன் பேச்சால் மூச்சால் பார்வையால் ஆக ஒரு மனிதன் சுவாசித்த உணர்வு விஷம் அதிகரிக்கப்படும் வருவதே நோயாகின்றது. இவன் பாடைப்பட்டால் விஷங்கள் ஒடுங்கி அவன் நோய்கள் நீங்கும் தன்மை வருகின்றது. பின்னர் அவன் இளமை வயதிலிருந்து, ஏனென்றால் அவருடைய சந்தர்ப்பம் சீராக எடுத்துக்கொண்ட பாசத்தால் நுகர்ந்த உணர்வு கருவிலே கிடைக்கின்றது. இந்த குடும்பத்தில் வாழும் பெரும்பகுதியானவர்கள் இன்று நாம் ஒரு நோயாளியை பட்டத்தில் நோய் வந்தவர்களே, இந்த தாய் கர்ப்பிணி 1-9 நாட்களுக்குள் கர்ப்பமானதும் தெரியாதபடி அவர்கள் உற்று நோக்கி அவர்களின் நோய்களை நுகர்ந்து விட்டார். அந்த உணர்வின் தன்மை கருவிலே வளர்ந்து அந்த குழந்தை அவன் குடும்பத்தில் அந்த நோய் இருந்திருக்காது. ஆனால் இவர் தாய் உற்று பார்த்த உணர்வு கருவிலே வரையும் குழந்தைக்கு அது பயந்து விடுகின்றது. பின் இவங்களை அறியாமலே அந்த நோய்கள் வரும். ஆனால் அவனுடைய வளர்ச்சிகள் வரும்போதும் தாய் உற்று பார்த்த நிலைகள் பூர்வ புண்ணியமாக அமைந்து அந்த குழந்தையின் நிலைகள் மாறுகின்றது. இன்று விஞ்ஞான உலகில் நாம் எடுத்துக்கொண்டால் பத்திரிகையை நாம் பார்க்காதவர்கள் யாரும் இல்லை. அதில் கதையங்களையும் கதைகளையும் படிப்போகும் பல 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 மோசமான காவியங்களும் நாம் படிக்கின்றார்கள். இந்த கர்ப்பிணியானவர்கள் எப்படி படிக்கின்றார்கள் என்றால் இதைத்தான் ரசித்து படிப்பார்கள். பொழுதுபோக்கிற்காக இதை போல தீமைகள் விளைவிக்கும் நிலைகளையும் தீமையான உணர்வுகளையும் உற்று பார்க்கின்றனர். ஆக பல வல்லமை கொண்ட நிலைகளையும் திறமை கொண்ட நிலைகளையும் கவிதைகளை பாடுகின்றார்கள், கவிதைகளை படிக்கின்றார்கள். ஆனால் வல்லமை மிக்க நிலைகள் அந்த தாய்மார்கள் எதனை படிக்கின்றனரோ கருவில் வளரும் சிசுக்கும் அது விளைந்து விடுகின்றது. தீமை நல்ல ஞானமாகவும் இருப்பான், ஞானத்தின் கோரையில் படித்திருப்பார். இந்த உணர்வின் தன்மை கருவிலே படும். அவன் வளர்ந்த பின் ஞானத்தின் நிலையில் இருப்பான். ஆனால் அவன் தவறு செய்வனாகவும் இருப்பான். ஆனால் இதை போன்று தாய் கருவிலே விளைந்த உணர்வு அந்த உணர்வு தக்க அந்த அணுக்கள் அதன் உணர்வை நுகர்ந்து அந்த அணுக்கள் பெருகத் தொடங்கும். இவன் தீமையின் உணர்வு பல செய்ய எதிர்க்கும் உணர்வு பல பெருக அந்த உணர்வின் தன்மை நஞ்சாக மாற இவன் உணர்வின் தன்மை மலிவின் தன்மை வருகின்றது. அதை உற்று பார்த்த தாயும் தான் கேட்டுணர்ந்த உணர்வோ இது ஊழ்வினையாக மாறுகின்றது. பையனின் குழந்தை அவன் செயலும் தன்மை கொண்டும் மகிழ்ந்து பூரித்தாலும் அவன் எதிர்கால நிலைகளில் அவன் நோயுற்ற நிலையோ உணர்ச்சியில் ஊற்றும் உணர்வின் செயல்களையோ தவறுகளை செய்யப்படும் போது அந்த கருவிலை உற்று பார்த்த உணர்வு தாய் மீண்டும் அதை நினைக்கும் போது ஊழ்வினைப்படி அந்த வேதனை தன் உடலுக்குள் வளர்த்து அவன் நினைவாகவே தன் நோயாக உருவாகின்றது. ஆக எந்த கருவின் தன்மை விளைந்ததோ அவன் உற்றவன் உயர்ந்தவன் என்ற நிலைகள் கொண்டு அவனை பற்று கொண்டு தான் எண்ணினாலும் தான் அவன் செய்யும் தவறுகளை எண்ணி உருவாக்கிய உணர்கள் இந்த உடலை விட்டு வந்த பின் எவன் மேல் பற்று தன் குழந்தை மேல் பற்று வைத்திருந்ததோ இந்த உடலை விட்டு அகந்த பின் அந்த குழந்தையின் உடலுக்குள்ளே செல்லும். பின் அந்த பாசத்தின் உணர்கொண்டு அவனில் ஏற்பட்ட இந்த உணர்வு இங்க நோயாகும் போது இந்த நோயின் உணர்வை அந்த குழந்தைக்கு ஊட்ட முடியுமே தவிர அவனை காக்கவும் முடியாது, காத்திடவும் முடியாது, அவனையும் வீழ்த்திட முடியும். தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கலந்து வெளிவந்த பின் விஷத்தின் தன்மை கொண்டு மனிதன் அல்லாத நிலைகளைத்தான் திறக்க முடியுமே தவிர மனிதன் என்ற நிலை அடைவது மிகவும் கடினம். இதை வேதங்களில் ஒவ்வொரு நிலைகளிலும் உபரிஷத்துகள் நீங்கள் படித்துடர்ந்தால் இந்த உண்மையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
இந்த மனித வாழ்க்கையில் நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ஆசையின்பால் சிக்கிவிட்டால் எத்தனையோ உணர்வுகள் அது நமக்கு முன் அழுத்தமான நிலைகள் வந்து அதனுடைய செயலாக்கங்களை நாம் எப்படியும் செயல்படுத்த வேண்டும் என்ற நிலை கொண்டுதான் நாம் முயற்சி எடுக்கின்றோம். அந்த உணர்வுகளை நம்மை இயக்குகின்றது. அதனால்தான் நாம் இந்த உணர்வுகள் அழுத்தங்கள் அந்த ஆசைகள் பல நினைவுகள் இருப்பதால் நாம் உணர்ச்சி வசப்படுகின்றோம். இந்த உணர்ச்சி வசப்படப்போம்போதுதான் நம்முடைய சிந்தனைகள் குறுகி நாம் அந்த சொல்லுகளையோ மற்ற நிலைகளையோ அது உபயோகப்படுத்தும் நிலை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பக்குவம் இல்லாது உணர்ச்சிகளை வெளிப்படுத்த போகும்போது அதனால் நாம் நல்ல பலன் காணாது. நமக்கும் அதனால் வேதனை வருகின்றது, மற்றவர்களுக்கு இது வேதனை தரக்கூடிய நிலைகளாக அமைந்துவிடும். அதைத்தான் குரு இங்கே பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நான் இல்லாமல் பரிபக்குவ நிலை நான் பெறாரல்வா ஈஸ்வரா என்றார். நம்முடைய ஆசை நல்லதை பெறுவதாக அந்த உணர்வு கொண்டுதான் நாம் எந்த காரியமானாலும் செய்கின்றோம். ஆனால் அதற்குள் பல ஆசைகள் இருக்கின்றது. இந்த காரியம் இப்படித்தான் நடக்க வேண்டும், இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றிலும் அந்த உணர்வுகள் ஒன்றுக்குள் ஒன்று சிக்கல் போட்டு இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நடந்தால்தான் எனக்கு பிடிக்கும், இப்படி நடந்தால்தான் சரி என்று பல உணர்வுகளை பல ஆசைகளை அங்கே இணைத்துதான் செயல்படுகிறது. அப்ப குழந்தை அல்லது நாம் தொழில் செய்யும் இடங்களோ அல்லது ரோட்டிலோ அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியோ அல்லது தாய் தந்தை இப்படி ஒவ்வொருத்தரிடம் நாம் எல்லோரிடம் பழகி வரப்பட போகும்போது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சில ஆசைகளையும் சில உணர்வுகளையும் அதனுடன் இணைத்து அது சிக்கல்கள் போட்ட மாதிரி நாம் செயல்படுத்த போகும்போதுதான் அந்த காரியங்களோ அல்லது நாம் நினைத்தபடி அவர்கள் நடக்கவில்லை என்றால் அல்லது அவர் நாம் பண்பாக சொல்லுகிறோம் என்ற நிலையில் நாம் சில கருத்துக்களை சொல்லப்பட போகும்போது அங்கு எதிர்மறையான உணர்வுகள் வரப்பட போகும்போது நம் சிந்தனை குறியும். இதைத்தான் இங்கே ஒரு வடையை நாம் சுடுகிறோமே அது சுவையாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் அதை அந்த வடையை சுட விரும்புகின்றோம். ஆனால் அந்த எண்ணெய் காயவில்லை என்றால் நாம் போடக்கூடிய பருவங்கள் மாறிவிட்டால் நாம் எடுத்துக்கொண்ட நல்ல வடை சுட வேண்டும் என்ற எண்ணம் தான் நல்ல எண்ணம் தான். ஆனால் அந்த பக்குவம் இல்லாத நாம் செயல்படுத்த போகும்போது அது பின் அதை சுவைத்து பார்க்க போகும்போது வேகாத நிலையோ அல்லது கருகின நிலையோ இருந்துவிட்டால் நமது மனம் மாறுகின்றது. இது போன்றுதான் நாம் ஒரு நல்ல விஷயங்களை நல்ல உணர்வுகளை நல்ல காரியங்களை நாம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த பக்குவம் இல்லாது அந்த பக்குவம் தெரியாதபடி அந்த ஆசை கொண்டு நாம் செயல்பட போகும்போது எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் தாங்க முடியாத நிலையாகும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அதை சரியான முறையில் அது கையாளவில்லை என்றால் அது உடைந்துவிடும் அல்லது அதை நாம் அது நம்ம கையை குத்தக்கூடிய நிலைகளாக அமைவது போன்றுதான். அதை நாம் பதனமாக பக்குவமாக எப்படி செயல்படுத்த வேண்டுமோ இது போன்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உணர்வுகளும் ஒரு அதாவது நாம் ஒரு நண்பருக்கோ மற்றவர்களுக்கோ அல்லது கணவனுக்கோ ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் தான் இருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய உணர்வுகள் ஒரு கடினமான உணர்வு கொண்ட நிலையில் இருந்து நாம் போய் அவர்களுக்கு உதவி செய்கிறோம் என்று ஏதாவது சொல்ல போனால் அந்த உணர்வுகள் அவருக்குள் ஏற்றுக்கொள்ளாத நிலை வரப்பட போகும்போது அவர்கள் சொல்லே நமக்கு மீண்டும் தாக்குதலாக போகும்போது நாம் நல்லதை கொடுக்க வருகின்ற இப்படி சொல்லுகிறார பார் என்று மீண்டும் நாம் அவர்கள் உணர்வால் இயக்கப்பட்டு நாம் நல்ல சொல் சொல்லாதபடி தவறான சொல் சொல்லிவிட்டால் அது நம்மையும் பாதிக்கின்றது, அங்கே பகைமையாக்கி விடுகின்றது. ஆக அவர்களுடைய நிலைகளை நாம் உணராதபடி நாம் செய்யப்பட போகும்போது நம்முடைய எண்ணத்தையே தான் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம், அவருடைய நிலையை அறியாது செயல்படும். இதைத்தான் இங்கே குரு பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் ஆக நல்லதை எண்ணுகின்றோம் ஆனால் நல்லதை செயல்படுத்துகின்றமா, நல்லதை நம்மளால் செயல்படுத்த முடிந்ததா, ஆக நம்ம எப்படி செய்தால் அந்த நல்லதை செயல்படுத்த வேண்டும் என்ற எடுத்துக்கொண்ட அந்த நல்ல உணர்வுகளை பரிபக்குவ நிலை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உணர்வுகள் இருந்தால் நம்முடைய எண்ணங்கள் அது சீராக சரி இப்பொழுது சொன்னோம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை சரி அவர் அந்த பருவம் வரப்பட போகும்போது சரியான நேரம் பார்த்து சொல்ல வேண்டும் என்று இந்த உணர்வுகளை நல் உணர்வுகளை நமக்குள் இருக்கக்கூடிய வலுவானதை நாம் மாற்றாதபடி அது பலவீனப்படுத்தாதபடி நம் நல்ல எண்ணத்தை மாற்றாதபடி நாம் சீரான நிலையில் கொண்டு அந்த கவனமாக நாம் அந்த பக்குவமான நிலைகள் அது வரப்பட போகும்போது செய்வோம் என்று அந்த பருவம் பார்த்து நாம் செய்யக்கூடிய எண்ணங்களை வளர்த்து கொண்டால் நம்முடைய எண்ணங்கள் என்றுமே அது விரிவடைந்து அது குறுகாதபடி அது சீரான நிலைகள் கூர்மையாக அது எந்த நேரத்தில் அது செயல்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தின் வலுவாக அது இயக்கும். அது இதுபோன்ற பக்குவம் நிலைகள் நமக்குள் வந்துவிட்டால் பிறருடைய உணர்வுகள் நமக்குள் பல சலசலப்புகளையோ பல மன போராட்டங்களையோ ஏற்படுத்தாது. அந்த வலுவான ஞானிகளின் உணர்வுகளை நாம் இதற்குள் சேர்க்கப்பட போகும்போது அவருடைய உணர்வுகளை பார்த்தாலே அவருடைய செயல்களை பார்த்தாலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது சொல்லக்கூடாது, அவர்கள் அதை உண்மை உணரட்டும், அது தெரிந்து கொள்ளட்டும் என்று இந்த சமயம் பார்த்து நீ இப்படி செய்ததனால்தான் இப்படி ஆனது, ஆக இதை இப்படி மாற்றினால் நல்லதாகும் என்று அந்த அந்த உணரக்கூடிய பருவம் வரப்போகும்போது அந்த அனுபவமாகும்படி சொல்லலாம். அந்த உணர்வுகள் அது ஏற்றுக்கொள்ளும் நிலையாக வரும், அவர்களும் அது உணர்வாக ஆக இந்த உணர்வுகள் நமக்குள் அனுபவமாக வரப்பட போகும்போது நாம் அந்த நல்லதை காக்கும் நிலைகளாக நம்முடைய செயல் என்றுமே அது முதிர்ந்த நிலையாக பக்குவமான நிலைகளாக அமையும். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியது அந்த அனுபவம் தான். இந்த பக்குவ நிலை நாம் பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கையில் நாம் எந்த நிலைகள் வந்தாலும் எளிதாக அதிலிருந்து விடுபட முடியும். நம்முடைய செயல்களும் அது நமக்கும் பயனுள்ளதாக புனிதப்படுத்துவதாக இருக்கும், மற்றவர்களை காக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் குருநாதர் இங்கே இந்த பாடல் மூலமாக நமக்கு தெளிவாக்குகின்றார்.
நல்ல செய்தேன் அதை செய்தேன் எல்லாம் நம்ம சொல்வோம். ஒருவருக்கு உதவி செய்தோம் அவளுக்கெல்லாம் இந்த உதவி எல்லாம் செய்வேன் என்று சொல்றோம். ஆனால் அதே சமயத்துல நாம பக்குவந்தவரி என்ன ஆகும், வடையை சொல்றோம் என்ன காயாம போட்டா என்ன பண்ணும், பக்குவந்தவரி போச்சு. அதே சமயத்துல குழந்தையுடைய நிலைகள் அவன் விளையாட்டுத்தனத்தில் இருக்கிறான், அந்த விளையாட்டுத்தனத்தை அது மாற்றி அதுக்கப்புறம் அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தல்,
அந்த பக்குவம் தவறினால் உங்க சொல் அங்கு போச்சு. இப்ப நாம் எல்லாம் நல்லது செய்யறோம், எல்லா திறமையா இருந்தாலும் அந்த பக்குவமான நேரத்தில் அது எடுத்து சொல்லக்கூடிய தன்மை வேணும். அதான் நாம் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நேரம் நாம் என்ன ஆசை அவளை உயர்த்த வேண்டும், உயர்ந்த நிலை பெற வேண்டும், என் குடும்பத்தில் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். சிறு குறை வந்தால் அது பக்குவமாக திருத்த நிலையில குடும்பத்தில் கலவரம், சங்கலம், சங்கடம், வெறுப்பு, வேதனை எல்லாம் வந்து ஆக நம்முடைய ஆசை எங்க இருக்கின்றது? நான் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் நாம் இல்லாமல் பரிபக்குவ நிலையை என கருள் செய்வாயீஸ்வரா. பையனை நல்லா வாழணும் விரும்புறோம், அவன் பையன் மற்றவர்களை சேர்த்து குடும்பத்தனம் பண்ண உடனே அந்த பக்குவம் தாரு அவனை கோபிச்சிடும். அதே மாதிரி வீட்டுல கணவன் பண்ணி சந்தோஷமா இருக்குது, வேலை செய்துட்டு வர்றோம், அந்த சடவுல வரப்போகும்போது அந்த வீட்டுல இருக்கிற மனைவி அந்த பக்குவம் பார்த்து சொல்லுங்க, வந்தவொடனே வழக்கமா வந்தவன வேலை செய்து அழுத்து வர்றாரு அப்படின்னு தண்ணி கொடுக்குறாங்க. சாதாரண நாட்கள்ல அந்த வேலை பார்த்து வரும்போது அங்க வேலை செய்யற இடத்துல ஒரு சங்கடமான நிலையாகும். இந்த வெறுப்போடு வந்த உடனே அந்த தண்ணி கொடுத்து குடிங்கன்னு சொல்லி சொன்னா அதை இருக்க பார்க்கலாம், அந்த தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் உட்காருங்க, அல்ல காட்சி குடிச்சிட்டு உட்காருங்க சொல்ல போகும்போது அந்த பக்குவம் தெரியாத நிலையில் வரும்போது என்ன செய்யுது? இந்த சொல் எது நிலை உருவாக்கு. ஆகமித்து நாம் நல்லது செய்தாலும் இந்த சந்தர்ப்பம் அந்த பக்குவம் தரப்போகும்போது நம்ம குடும்பத்தில் பருவம் அது வந்து நமக்குள் இனம் புரியாத பகனை ஊட்டுகிறோம். தான் பாட்டை மட்டும் பாடிவிட்டு பல நினைவில் எதோ நிலையில் ஆசைப்படுறோம், ஆனால் அந்த நேரத்தில் பக்குவமா இருக்கு. வடை சுடணும், நல்ல நிலை சீக்கிரமா சுடணும்னு நினைக்கிறோம், எண்ணெய் காயாம வடையை தட்டி போட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ணும்? ஜூடுல என்ன முதல் வடை சுடும், ரெண்டாவது வடை அந்த ஜூடு ஆரம்பிச்சுன்னா எண்ணெய் எடுத்துக்கோ, அப்புறம் என்ன காணாம போகும்? ஒரு பக்குவம் தானே ருசிங்க இருக்கிறது, ருசியா இருக்காது. இதே மாதிரி எப்போதுமே நமது சொல்லுகளும் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டாம், அந்த பக்குவமான நேரத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இப்ப சேர்த்து பண்ணாலும் விட்டுருணும், அதுக்கு அடுத்தாப்புல என்ன செய்யணும்? இந்த மாதிரி செய்திருப்பான், அவனுக்கு எப்படி கெட்ட பிள்ளையாரு, உனக்கும் எப்படி கஷ்டமா இருக்கு, எல்லாருக்கும் மேல எப்படி எடுப்பாரு, இதனால உனக்கு என்ன நன்மை ஏற்படும், நீ சிந்தித்து செயல்படும், இப்படித்தான் வழிவரணும் அவனுக்கு எடுத்து பக்குவம் அதை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த பக்குவம் தவறிவிட்டால் நாம் எவ்வளவு பெரிய திறமைசாலி இருந்தாலும் அதன் பக்குவம் தவறிவிட்டால் நம்ம வாழ்க்கையில் அவனையும் திருந்த முடியாது, நாமளும் திருந்த முடியாது. அந்த ஆத்திரமையை நமக்குள் நம்முடைய எண்ணத்தின் என்னென்னமோ ஆசை வைத்திருக்கோம் அதைத்தான் நம்ம நிறைவேற்ற என்ன என்றுமே தவிர அந்த நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்று தெரியாது.
ராமேஸ்வரம் என்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அதற்கென்று சில புராணங்களை காவியமாக தீட்டி அந்த கருத்தினை ஞானிகளுக்கு பெற்ற அந்த உயர்ந்த நிலைகளை அவள் கண்ட பேருண்மைகளை சாதாரண மக்களும் அது தெரிந்து அதன் வழி வின் செல்ல வேண்டும் என்பதற்கே இந்த ஸ்தல புராணத்தில் ராமேஸ்வரத்தில் அதன் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று அதற்குண்டான விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கே விநாயக தத்துவம் என்று நாம் அந்த அகஸ்தியனுடைய நிலைகளை மண்ணுலகில் நஞ்சினவென்று விண்ணுலகம் சென்று அந்த உயர்ந்த நிலை பெறக்கூடிய நிலைகளை இங்கே காண்பித்தால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களோ மற்றதோ அந்த துருவ நட்சத்திரத்தை பார்க்க அது மறைக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இது போன்ற இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த கடல் பகுதியில் எந்த மறைப்பும் இல்லாது துருவ நட்சத்திரத்தை நேரடியாக உற்று பார்த்து என்னால் இந்த துருவ நட்சத்திரம் என்பது எண்ணத்தால் அது ஒளியான நிலைகள் பெற்றது, 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை அந்த ஒன்றுக்கொன்று எதிர்மறை ஆகாதபடி அது அனைத்தையும் ஒருக்க சேர்த்து அந்த ஒளியின் உடலாக, ஒளியின் சரீரமாக, ஒளி கற்றைகளாக, உயிரோடு ஒன்றும் நிலையாக அது வளர்த்து கொண்ட நிலை. ஏனென்றால் இதே போன்று இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய துகள்களை அது மற்ற கோள்கள் கவர்ந்து அது வெளிப்படுத்துவதை அது தனக்குள் கவர்ந்து வெப்பம் காந்தம் என்ற நிலையில் நஞ்சினை பிரித்து ஒரு இயக்கமாக இந்த தொக்கியுள்ள அந்த விஷத்தை அது கவர்ந்து இயக்க சக்தியாக மாற்றினாலும் இந்த சூரியனும் ஒரு காலம் அழியக்கூடியதான். ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே நமது உயிர் அது உயிர் அணுவாக தோன்றிய நிலைகள் அது உருவானாலும் இந்த உயிரோ எக்காலமும் எந்த சூழ்நிலையிலும் அழியாத நிலைகள் கொண்டது. ஆக இந்த பிரபஞ்சத்திலே அழியாத நிலைகள் கொண்ட இந்த உயிர் அது தோன்றிய பின் இந்த பரிணாம வளர்ச்சியில் நாம் அடைய வேண்டிய எல்லை அந்த அழியாத நிலைகளாக எந்த நிலை அடைய வேண்டும் என்பதையே ஞானிகள் மனிதனாக பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த பின் இந்த வாழக்கூடிய மனித சரீரம் மிக மிக குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தில் நாம் எதை எல்லையாக வைத்து எதை நமக்குள் ஒன்றாக அது சேமித்து அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்பதற்கு அந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கு அந்த 27 நட்சத்திரங்களை எடுத்து அது ஒளியின் சுடராக மாற்றி, ஏனென்றால் இந்த நம்முடைய உடலும் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதான் ராமேஸ்வரம். ஆனால் எண்ணத்தால் உடல் பெற்ற நிலைகளை, எண்ணத்தால் ஒளியான நிலைகளை பெற்று அது ஒளியாக என்றும் அழியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை அது உற்று பார்த்து அந்த உணர்வு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உணர்வுகளை சுவாசிக்கும்படி செய்து அந்த உணர்வுகளை பருகும்படி செய்து அவன் எப்படி அந்த 27 நட்சத்திரங்களுடைய உணர்வுகளை ஒளி கற்றைகளாக சுவாசித்து மின் அது கதிர்களாக உயிரோடு ஒன்றக்கூடிய நிலைகளாக உயிரை போன்றே, ஏனென்றால் இந்த உடல் அழியக்கூடியதான். ஆனால் இந்த உயிரோடு ஒன்றிய அந்த உணர்வுகளை ஒளியாக மாற்றிவிட்டால் உயிரோடு நான் ஏகாந்தமாக அழியாத நிலைகள் கொண்டு என்றுமே அழியாது. இந்த சூரியன் அழிந்தாலும் மற்ற பிரபஞ்சங்கள் கோள்களோ எது அழிந்தாலும் இந்த உயிர் அது எப்படி அழியாத நிலையில் இருக்கின்றதோ அதுபோன்று அந்த அழியாத நிலைகளை நாமும் அந்த உணர்வோடு ஒன்றி உயிரை போன்றே உணர்வுகள் ஒளியாக மாற்ற வேண்டும். இதுவே மனிதனுடைய கடைசி எல்லை, மனிதன் அடைய வேண்டிய எல்லை, மனிதன் முழுமை பெற வேண்டிய நிலை. இந்நிலை தோன்றிய அந்த உயிர் பரிணாம வளர்ச்சியில் பல கோடி சரீரங்களில் அந்த கோடிக்கரை என்ற நிலைகளாக அந்த கோடிக்கரையில் முழுமை பெற்று அது ஏகாந்த நிலைகள் கொண்டு தனுசு கோடியாக பல கோடி உணர்வுகளை ஒன்றாக அது ஒருங்கிணைத்து ராமலிங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தை போன்று நாமும் அந்த எல்லையில் அதே நிலையாக அந்த அழியாத நிலையை பெற வேண்டும் என்பதற்கு அந்த ஸ்தல புராணமாக ராமேஸ்வரத்தை காண்பித்து அந்த நட்சத்திரங்களுடைய சக்திகளை நாமும் பெற்று நாமும் அந்த அகஸ்தியனை போன்று ஒளியாக மாறும் தருணத்திற்கு அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த உண்மைகளை அங்கு ராமேஸ்வரத்தின் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அங்கே பல 27 கிணறுகளை காட்டியிருப்பார்கள். அந்த 27 நட்சத்திரங்களுடைய உணர்வுகளை அது எடுத்து அது ஒளியாக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் நிலைகளை காட்டுவதற்கு இதையெல்லாம் அங்கே காட்டியுள்ளார்கள் என்று தெளிவாக்குகிறார் நமது குருநாதர்.
ராமேஸ்வரம் என்றால் ஸ்தல புராணத்தை வழிகின்ற ராமேஸ்வரம் என்று அங்கு வைத்து இந்த கடல் பகுதியில் அங்கு வைக்கின்றான் அந்த ஸ்தல புராணத்தை வழிகின்றான். நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டு இந்த உடலான படம் இந்த ராமேஸ்வரம். நாம் எண்ணியது உயிரான ஈசனால் அது நுகர்ந்து உடலான படமாக மாற்றியது ராமேஸ்வரம் என்று காரணம் தெரிவிக்கின்றது. ஆகவே இதைப்போல் அந்த சல புராணங்களை வைத்து கடல் பகுதியில் எடுத்துக்கொண்டான் அகிஷியன் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமான அந்த பேரர். இந்த துரு நட்சத்திரத்தை நீங்க எங்கே பார்க்கலாம்? அதை பார்த்து அதை எடுக்கலாம். இந்த 27 நட்சத்திரத்தினர் எதிர்நிலை இல்லாதவர்கள். ஒளியின் உடல் பெற்றது துருவ நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள் எதிர்நிலையானும் பாதரசத்தால் மாற்றி அது 27 நட்சத்திரங்கள் எதிர்நிலை வறுப்பு என்பது மோதி வெப்பம் காந்தம் என்ற உணர்வாக்கி இது பிரிந்து செல்லும் உணர்வு எது நுகர்கின்றோ அது இயக்க அணுவாக மாற்றும் சக்தி பெறுகின்ற சூரியன். ஆனால் மனிதனானவனும் இது எல்லாம் ஒன்றாக சேர்த்து அகஷன் உணர்வை ஒளியாக மாற்றி ஒரு உயிரிப்பல உணர்வு ஒளியான நிலையாக இருக்கின்றது. ஆனால் சூரியனோ அழியும் தருமை பெற்றது. இந்த உயிரும் நாம் அழிவதில்லை. இன்றும் சரி, நீங்கள் தீயிலே குதித்து விட்டால் உயிர் வேவதில்லை, உணர்வுகள் கருகி விடுகின்றது. ஆனால் கருகிய உணர்வு இணைந்த பின் இது உயிருடன் இணைந்து செல்லப்படும்போது வேதனை என்ற உணர்வு அங்கு வருகின்றது. வேதனைப்படும் உணர்வு நீங்கள் உடல் இல்லை என்றால் வேதனை உணர்ச்சி தூண்டி கொண்டு நரக வேதனை பற்று கொண்டுதான் இருக்க வேண்டும். இன்னொரு உடலுக்குள் சென்றால் இந்த உணர்ச்சி ஊண்டி அதன் வேதனைப்படுத்த அந்த வேதனை உணர்வைத்தான் அங்கு வளர்த்து கொண்டிருக்கும். ஆகவே இதை போல இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக ஞானிகள் காட்டிய அருள்வழியை இந்த ராமேஸ்வரம் என்ற நிலையில் வரப்படும் போது நேரம் ஆகிவிட்டது. ஏனென்றால் இந்த மனிதனின் வாழ்க்கையும் சிறிது காலமே வாழ்கின்றோம். இந்த நேரத்துக்குள் மனதை நாம் ஒன்றாக குவித்தல் வேண்டும், பகமை மறத்தல் வேண்டும் என்பதற்காக எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் என்ற உடலை அந்த இந்த ஒளியின் உடல் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு நமக்கு சேர்த்து இருள் நீக்கி பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறும் திறனை நாம் இங்கே ஊரில் விநாயகரை பார்க்க முடியும். விநாயகரை பார்க்கும் போது நமக்குள் மற்ற மரங்கள் மறைத்து விடுகின்றது. ஆனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுவதற்காக கடலோர பகுதிகளில் இந்த நட்சத்திரத்தின் இயக்கங்களை காணுவதற்காக ராமேஸ்வரத்தை தேர்ந்தெடுத்து எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடலும் எண்ணத்தால் ஒளியின் உடலாக பெற்ற நிலையும் அங்கே நமக்கு ஒளியின் உணர்வை நமக்குள் பெற்று நமக்குள் இருள் என்ற நிலையை நீக்கும் அந்த அருள் சக்திகளும் இடமாக அங்கு மாற்றினார். அதே இடத்தை தான் இங்கே கோயில்களை வைத்து நமக்குள் குறுகிய காலமே வாழ்கின்றோம் என்ற நிலையில் நமது வாழ்க்கையில் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட ராமேஸ்வரம் என்ற உணர்வை அங்கே காட்டி அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொழி பெறும்படி செய்தான். இந்த வாழ்க்கையில் நாம் சிறிது காலம் தான் வாழ்கின்றோம். ஆகவே மனிதனாகி வளர்ச்சியாக ஆக குறுகிய காலத்தில் வாழும் நாம் எதை பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை காட்டுகின்றது. ஆகவே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி நாம் பெற வேண்டும் என்று நமக்குள் எண்ணப்படும் போது அந்த குறுகிய காலத்திலேயே நம் உடலுக்குள் பகமை நீக்கி நமக்குள் ஒன்றாக்கும் நிலை அங்கு உருவாக்குங்கள். ஆகவே நம் உடலுக்குள் பகமையெல்லாம் நீக்கினால் நம் உடலுக்குள் அந்த எல்லா மனங்களும் ஒன்றாக்கப்படும். இருளில் நீக்கி ஒளி என்ற உணர்வும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற்றதுதான் அந்த துருவ மகிழ்ச்சி என்றது. இந்த உணர்வை பற்றி இந்த உடலுக்கு பின் நாம் அந்த பிறவி இல்லாத நிலை அடையும் தருணத்தை தான் நம் ஆலயங்கள் காட்டப்பட்டு உள்ளதை தவிர நாம் இப்படி மகிழ் காசு கொடுத்து போனவனுக்கு அந்த காணிக்கை சேர்த்தனை என் குடும்பம் எப்படி இருக்குது செலுத்தினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க.
ராமேஸ்வரத்தில் காட்டப்பட்ட அந்த 27 நட்சத்திரங்களுடைய உணர்வுகளை 27 கிணறுகள் என்று ஞானிகளால் காட்டப்பட்ட அந்த பேருண்மைகளையே அதில் இருக்கக்கூடிய மறைந்த ரகசியங்களை அதனுடைய உள் உணர்வுகளை மனிதன் பெற வேண்டிய அந்த ஞானத்தின் பொக்கிஷங்களைத்தான் குரு இந்த உபதேச வாயிலாக உணர்த்துகின்றார்கள். ஏனென்றால் நாம் இன்று மனிதர்களாக வாழக்கூடிய நிலையில் நாம் எப்படி இயங்குகின்றோம், நாம் எப்படி வாழுகின்றோம், இந்த விஞ்ஞானத்தினுடைய இயக்க நிலைகள் எப்படி இருக்கிறது என்று இதை நாம் மேலோட்டமாகத்தான் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குரு நம்மை இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய நிலைகள் வளர்ச்சி பெற்ற அகஸ்தியன் என்று ஒளியாக இருக்கக்கூடிய நிலைகளையும் அது ஒப்பிட்டு இந்த சூரியனுடைய இயக்கங்களையும் ஒளியான உணர்வுகளையும் அது பிரித்து காட்டுகின்றார். ஏனென்றால் இந்த சூரியன் 27 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகளை அந்த உணர்வு அந்த எதிர்மறையாக இயங்கக்கூடிய இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்துதான் வெப்பம் காந்தம் என்ற நிலையில் ஒளியின் சுடராக அது பாதரசமாக வெப்ப காந்தமாக அது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய சக்தியாக பரப்பி கொண்டே இருக்கின்றது. அப்படி பரப்பிய நிலைகள் அந்த 27 நட்சத்திரங்களுடைய கலவை அது தாவரங்கள் கலக்கப்பட்டுதான் அதுவும் வளர்ச்சியாகி அதிலே வெளிப்படக்கூடிய உணர்வுகளைத்தான் இந்த விண்ணிலை தோன்றிய இந்த உயிர் இந்த பூமிக்குள் வந்த பின் அதை கவர்ந்து உடல்கள் பெற்று பரிணாம வளர்ச்சியில் வருகின்றது. ஆக இந்த சூரியனால் விளையப்பட்ட இந்த வெப்ப காந்தம் இது எந்த வித்தோ உருவான நிலைகளை மீண்டும் அதனுடைய வளர்க்கும் சக்தியாக ஒரு இயக்க சக்தியாக தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தை வளர்க்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. ஆக இது இயற்கையினுடைய நீதிகள் இப்படி உருவங்களை ரூபங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் பெற்றாலும் நாமும் இந்த சக்தி எல்லாம் எடுத்து வளர்ந்து வந்தவர்கள் தான். அந்த சூரியனை போன்றுதான் நமது உயிரும் கவர்ந்த உணர்வுகளை இந்த உயிரை போன்றவே உடலுக்குள் அதே அணுவாக உயிரை போன்ற இயக்கக்கூடிய சக்தியாக இப்படி உருப்பெற செய்து கொண்டேதான் இருக்கின்றது. அது இயற்கையின் நீதிகள் இப்படி வளர்ந்து வந்த நாம் இந்த பேருண்மைகளை அகஸ்தியன் அவன் எப்படி இந்த 27 நட்சத்திரங்களுடைய அந்த சக்திகள் சூரியனுக்குள் கலந்து இது இந்த பிரபஞ்சத்தையே இந்த பூமியே இதில் இருக்கக்கூடிய பல கோடி நிலைகளையும் அது எப்படி உருவர காரணமாக இருந்தது என்ற நிலைகளை உணர்ந்து கொண்ட பின் இதெல்லாம் இந்த உருவம் என்ற நிலையில் அறிந்து கொண்டாலும் இந்த உயிரை போன்ற ஏனென்றால் இதெல்லாம் அழியக்கூடியது மாறக்கூடியது. ஆனால் இந்த மாறாத நிலை அந்த உயிரை போன்ற அந்த ஒளியான நிலைகளை அது உருவாக்கக்கூடிய திறனுக்கு அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை நேரடியாக அவன் சுவாசித்து எதிர்மறை இல்லாதபடி அவன் இந்த சூரியன் எப்படி உருவாக்குகின்றது இதை போன்ற நமது உயிர் எப்படி உருவாக்குகின்றது என்ற இந்த நிலையெல்லாம் உணர்ந்து கொண்ட பின் அந்த அழியாத நிலைகள் பெற வேண்டும் என்பதற்கு அந்த சக்திகளை இந்த மின் கற்றைகளை ஒளி கதிர்களை தனக்குள் சேமித்து கணவன் மனைவியாக ஒன்றி வாழ்ந்து இரு உயிரும் ஒன்றன நிலையில் அவர்கள் அந்த எந்த துருவ பகுதி வழியாக இந்த சக்திகள் எல்லாம் அவர்கள் நுகர்ந்தார்களோ அந்த எல்லையிலேயே இது சேமித்த நிலைகள் ஒளியின் சுடராக அழியாத நிலைகளாக துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். ஆக அவன் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தானோ அவன் மின் சென்ற நிலையில் அவன் இன்று அழியாத நிலையில் பெற்றானோ அந்த நிலையை அவனுக்கு பின் வந்த ஞானிகளும் எல்லோரும் அது பெற வேண்டும் அந்த நிலை எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்கு இந்த இடத்தில் இதை தேர்ந்தெடுத்து கோடிக்கரை ஏனென்றால் பல கோடி சரீரங்கள் பல பல உணர்வுகளை எடுத்து வளர்ச்சி அடைந்துதான் இதிலே ஒரு அங்கே அந்த ஸ்தல புராணத்தின்படி பார்த்தோம் என்றால் அது ஒரு திட்டு போன்றுதான் இருக்கு. கோடிக்கரை என்பது அந்த கடல்களால் சூழ்ந்த ஒரு தீவு போன்று அது ஒரு தனி இடமாக ஒதுங்கிய நிலைகளாக இருப்பது போன்று நாம் இந்த பல கோடி சரீரங்கள் என்று கடைசி நிலையாக நாம் இந்த ஓரத்தில் இருக்கின்றோம். இதிலே தனுசு கோடி ஆக பல கோடி உணர்வுகள் கொண்டு நாம் உருவான இந்த நிலையை அந்த பல கோடி உணர்வுகளையும் எந்த உணர்வுடன் ஒன்றை செய்ய வேண்டும் எதுவாக மாற வேண்டும் என்று அந்த கோடி நிலைகளையும் இங்கே ஒளியாக மாற்றக்கூடிய திறனுக்கு அந்த 27 நட்சத்திரத்துடைய சக்தி எடுத்து அவன் ஒளியானது போன்று சாதாரண மக்களும் அந்த ஒளியாகும் தன்மைக்கு உணர்வுகளை எல்லாம் ஒன்றாக்கி ஒளியாக மாற்றும் தன்மைக்கு அங்கு கோடி கரை என்றும் தனுசு கோடி என்றும் காரண பெயர்களை வைத்து அந்த இடத்திலே இந்த பேருண்மைகளை நாமும் தெரிந்து ஏனென்றால் இந்த சூரியன் இது 27 நட்சத்திரத்துடைய சக்தி எடுத்தாலும் அதுவும் அழியக்கூடியது ஆனால் இந்த உயிர் நிலைகள் அழியாதது. ஆக இந்த உயிரோடு ஒன்று நாம் என்றுமே அழியாத நிலைகள் அந்த நிலை பெற வேண்டும் என்றால் அந்த 27 நட்சத்திரத்துடைய சக்தியை பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை நாமும் பெற்று அந்த நிலையை அடைய அதுதான் சரியான வழி என்றுதான் அந்த இடத்திலே இந்த உண்மைகளை சாதாரண மக்களுக்கும் தெரியும் வண்ணம் புரியும் வண்ணம் இதை உணர்த்தியுள்ளார்கள். ஆனால் இன்று அதனுடைய நிலைகள் அது சாங்கியமாக மாற்றப்பட்டு அங்கே போய் அந்த 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 கிணறுகளிலே குளித்தால் அல்லது அந்த தண்ணீரை நாம் அதன் மேல் நம் உடலிலே தெளித்தால் நமக்கு ஏதாவது அதில் பலன் கிடைக்கும், இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற நிலையில் தான் நாம் செல்லுகின்றோமே தவிர, ஞானிகள் உணர்த்திய அந்த பேருண்மைகள் அந்த சூட்சமாக 27 நட்சத்திரத்துடைய சக்தியை எடுத்து ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அது பெறுவதற்கு அந்த எல்லையில் நின்று அந்த துருவ நட்சத்திரத்தை நேரடியாக பார்த்து அந்த உணர்வுகளை சுவாசித்து நாம் அந்த எல்லையை அடையும் மார்க்கமாக காட்டியதை இன்று உள்ள நிலையில் யாரும் அது உணர்த்தவில்லை. ஏனென்றால் இதுபோன்ற சாங்கிய நிலைகளைத்தான் உணர்த்துகின்றார்கள். பேருண்மை உணர்த்தவில்லை. ஆனால் மகர்ஷி ஈஸ்வராயர் காட்டிய வழி அந்த குரு இதை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்.
கோடிக்கரை நான் பொழுதிலிருந்து இன்னைக்கு மனிதனாக கடைசி கரையாது. இதை மனிதன் புரிந்து கொள்வதற்காக ஏதாவது இன்னைக்கு கோடிக்கரை என்ற நிலையை கடைசியில் வந்து ஒரு ஓரத்தில் ஒதுங்கி ஒரு திட்டுக்குள் கொண்டதான் அங்கு கடல் தெரிகின்றது. அந்த கடலுக்கு நேராக வடபூர்வமாக அந்த துணை நட்சத்திரத்தை பார்க்கும் அளவுக்கு அந்த தீவும் அமைந்திருக்கும். அதனால் ராமேஸ்வரம் என்ற அந்த ஊரில் அங்கு இருப்பது அந்த துருவ நட்சத்திரத்தோட சாதாரண மக்களும் அதை எண்ணி ஏங்கி இந்த உடலை சார்ஜ் பண்ணிட்டு வர்றோம். அதை ஏற்றி நமக்குள்ள எடுத்து இந்த உணர்வை வலுப்படுத்தி நம்ம ஏற்றுக்கொண்ட பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நான் பெற வேண்டும் என்று ஏற்றுக்கொண்ட பின் அற்பா நினைச்சு தனுசு கோதி இப்ப நான் என் பாக்கிறத தவறி உழந்துட்ட போட்டுருச்சு அப்படின்னு வேதனை இருக்கு. அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நான் பெற வேண்டும் என்று தடுத்து சரி நாளைக்கு சம்பாதிச்சிருவோம் அந்த மனசு வச்சு சாதாரண மக்களும் இந்த பக்தி மார்க்கத்துல பக்தி எப்படி இருக்கணும், மனிதன் தீமைகளை எப்படி நீக்க வேண்டும், அதுக்கு வேண்டிய உபாயத்தை கொடுத்து அதெல்லாம் காட்டணும். ஆனா தனுசு கோடி எத்தனை கோடி உணர்வுகளை பெற்று இந்த மனிதன் ஆச்சு. அப்ப தீமைகளை நீக்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து நம்மளால இப்படி உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைகளும் கோடி இப்படி கோடி உணர்வு உணர்வு போகும்போது நம்ம உயிர் ஒன்றாகுது. ஒரு கோடி ஒளியின் உணர்வு ஒன்றாகி அது இன்னைக்கு ஒளியின் சரீரமாகுது. அதன் அளவிலே சென்றால் நாம் பிறவிலா நிலைகள் அடைகின்றோம். அதனால்தான் இங்கே 27 நட்சத்திரங்களின் உணர்வை எடுத்து சூரியன் ஒளியானது போல 27 நட்சத்திரங்கள் உணர்வால் விளையப்பட்ட 10 தாவர எண்ணங்கள் பற்றி அதெல்லாம் எடுத்து இதே உணர்வு உயிர் என்ன உணர்வும் ஒளியாக மாறுது. 27 நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் மனிதனாகி ஒளியின் உடல் பெற்றது. அது ஒளியின் உடலான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து அது எனக்குள் இருக்கும் இந்த பாவ நிலையை நீக்கி என்பதற்கு தான் அது ஏனென்றால் இங்க அதாவது துருவ நட்சத்திரத்தை பார்க்க முடியாது. அந்த கடலூர பகுதியில் போகும்போது அந்த வடக்கு நிலையை காலையில் நீங்க பார்க்கலாம். அப்ப அதை பார்த்து நமக்கு எடுத்து அதை சேர்த்து நமக்கு உரத்தேற்று அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டாங்க காசு. இப்படி நம்மளுக்கு தவறான பாதைகளை காட்டி தவறான வழியெல்லாம் போயிட்டு அதுதான் நம்மளுக்கு சிறந்தது வந்து கையில காசு ஊற்றி சம்பாதிச்சு கொடுத்து போட்டு அவர் நேரம் நம்மளுக்கு பரவாயில்லை கொடுத்தாங்க நிலையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இடவர நமது வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று ஞானிகள் கொடுத்திருக்கிறோம். உயிரின மாதிரி ஒன்னு எரியாது சேர்த்து அடுத்து இந்த வழியில் ஏற்பட அப்படிங்கிறதுதான் கேட்கணும். ஏனென்றால் சூரியன் 27 நட்சத்திரத்தை எடுத்துதான் பாதரசமா உருவாக்கி இந்த உலகில் இருக்காது. அகமக்கும் 27 நட்சத்திரத்தின் உணர்வாக விளைந்த தாவர எடுத்து உணவு உயிர் உணர்ச்சி எண்ணங்களாக இயக்கப்பட்டது. உணர்ச்சிக்கு அப்புறம் நம்ம எப்படி இயங்கணும் மனிதனாக்கப்பட்டது. ஆனால் 27 நட்சத்திரத்தின் உணர்வு சூரியன் எப்படி எடுத்ததோ அதே போல எடுத்தது. ஆனால் 27 நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து ஒளியாக மாற்றியவன் அகற்றியன் விஷயத்தின் தன்மை முடித்தவன் உணவின் தன்மை ஒளியாக்கியவன் ஒளியின் உணராக அவன் ஆனது தன் கணவன் மனிதன் இருநிலும் ஒரே உலக ஆண்கள் என்ற நிலையை சேர்த்துக் கொண்டவன் அவன் உணவின் தன்மை ஒளியாக்கி ஒளியின் சரீரமாக இருக்கின்றான். அதனின்று வருவதையும் இதே சூரியன் தான் கவர்கின்றது. ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை அதே சூரியன் தான் கவர்கின்றது. ஒரு உயிரினும் நடந்தால் அந்த உணர்வுக்கப்ப அந்த உடலில் சத்து உருவாகும். அது அணுவின் தன்மையாகவும் உயிரைக்கு வரது அணுவாக உருவாக்கும். ஒரு செடியில் விளைந்த வித்தனை அது சூரியன் எடுத்துக்கொண்டார். அதனை விளைந்த வித்த கோயில் என்ன புதியின் வீட்டு தன் வந்து தன் தாய்க்கு சத்தை எடுத்து அதே உணர்வு அதே வித்து அதே நிலைகள் உருவாக்குகின்றன. ஆகவே எத்தனை வகையான தாவர எண்ணங்கள் மாறினாலும் ஆகவே 27 நட்சத்திரத்தின் முழுமையாக எடுத்து பாதரசமா மாற்றி உலகில் இருக்கக்கூடிய சக்தி பெற்றது. அதே சூரியனை போல இதே உயிர் பலவிதமான உணர்வு எடுத்து 27 நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்துக் கொண்டது நம்ம உயிர் ஒளியின் உடலாக அதே ஒளியின் கொண்டு நம்ம அந்த உணர்வு ஒளியாக மாற்றோம்.
உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் அனைத்தையும் அந்த உயிரை போன்ற ஒளியான நிலைகளை இது ஒருபெற செய்தால் இது ராமலிங்கம் என்று குரு உணர்த்துகின்றார்கள். ராமாயணத்தில் இதை காட்டப்பட போது ராமன் நேரமாகிவிட்டது என்று அந்த மணலை குவித்து அதாவது மனதை குவித்து அந்த உணர்வுகளை எல்லாம் ஒன்றாக்கி உயிரோடு ஒன்றை செய்து அது ஒளியாக, அந்த பேர் ஒளியாக அவன் மாற்றிக்கொண்டான். அதைத்தான் இங்கே ராமலிங்கமாக துருவ நட்சத்திரமும் அதனுடைய உணர்வுகளை எடுத்து பின்பற்றி சென்ற சப்தரிஷி மண்டலமும் ராமலிங்கமாக வாழுகின்றது. ஆக இது போன்ற நிலைகள் கொண்டு நாமும் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்தையுமே இந்த உடல் அந்த பற்று என்ற நிலைகளை விடுத்து பற்றற்ற நிலைகளாக அருள் ஒளியை பற்றுடன் பற்றி அந்த உயர்ந்த சக்தி நாம் பார்க்கும் அனைவரும் பெற வேண்டும், உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று, இந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் பார்க்கும் நாம் கேட்கும் நுகரும் இந்த உணர்வுகளை அனைத்தையும் உயிருடன் ஒன்றை செய்து இந்த உணர்வுகளை ஒளியாக மாற்றி அந்த உணர்வுகளை ஏகோபித்த நிலைகள் பகமை இல்லாது எதிர்ப்பு இல்லாது எந்த வேதனையும் இல்லாது நாம் ராமலிங்கமாக உயிரோடு ஒன்றை செய்ய வேண்டும். அப்படி ஒன்றிய நிலையில் வாழும் அந்த மகரிஷிகள் ஞானிகள் அந்த எல்லையை நாமும் அடைய வேண்டும். இக்காலத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நம்மை மற்றவர்கள் திட்டுகின்றார்கள் அல்லது குறையாக சொல்லுகிறார்கள் என்று இந்த உணர்வுகளை எண்ணுவதற்கு பதிலாக அந்த உயிருடன் ஒன்றும் உணர்வுகளை ஒளியாக மாற்றக்கூடிய திறனாகவே அது பெற வேண்டும். குரு காட்டிய வழியில் இந்த உடலிலே நாம் இதை அழியாத சொத்தாக நம் எண்ணங்கள் உணர்வுகள் அனைத்தையுமே அந்த உயிருடன் ஒன்றை செய்யும் நிலைகளாக இந்த வாழ்க்கையில் வரும் நிலைகளை அதனுடன் நம்முடைய வாழ்க்கையை அதாவது அந்த உணர்வுகளோடு நாம் ஒன்றிவிடாமல் அதனுடன் ஒன்றுபட்ட நிலை இல்லாதபடி அந்த உணர்வுகள் வந்தாலும் இந்த அருள்மொழியின் சுடரை நமக்குள் பெருக்கி கோடிக்கரையாக இந்த மனித சரீரத்தில் நாம் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம் உணர்வுகள் எல்லாம் அது ஒன்றுபடுத்தி மனதை குவித்தான் என்ற நிலைகளுக்கொப்ப அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய நிலையை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் இது எண்ணத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராமேஸ்வரம். ஆக நம் எண்ணங்கள் அனைத்தையுமே அது ஒன்றாக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அது சுவாச நிலையில் இயக்கப்பட்டுதான் இந்த உடலே உருவானது. ஆக நாம் இந்த உடலில் இருந்து அழியா உடலை அந்த ஒளி சரீரம் பெற வேண்டும். அந்த ஒளி சரீரம் பெற்ற அந்த எல்லையை அடைய வேண்டும் என்பதையே இங்கே ராமலிங்கம் என்றால் இந்த ராமலிங்கம் என்றால் இந்த லிங்கம் என்றால் இந்த உருவம் உருவான நிலை. அது எண்ணத்தால் தான் இது உருவானது என்றாலும் நாம் எண்ணத்தால் எதை உருவாக்க வேண்டும் இந்த உடலுக்கு பின் அழியா ஒளி சரீரம் அந்த பெரும் நிலையை ராமலிங்கம் என்று தெளிவாக ஞானிகள் காட்டியுள்ளார்கள். அதை நமது குருநாதர் தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றார்கள்.
நம்ம திட்டங்கள் என்றது போல அந்த அருள்வழி பெற வேண்டும் என்று தீமைகளை அகற்றி நீங்கள் பழகிக்கொள்ளும். நீங்கள் எதை எண்ணுகின்றனோ அவை அனைத்தையும் உங்கள் உயிர் உருவாக்குகின்றது, உங்கள் உடலாகின்றது. அதன் உணர்வை மீண்டும் உங்களை இயக்க தொடங்குகின்றது. ஆனால் அருள்பாதையில் நாம் செல்வோம். இந்த விஞ்ஞான உதைகள் பேரழிவிழந்து நாம் மீள்வோம். பேரொழிந்த உணர்வினை தனக்குள் வளர்ப்போம். இனி பிறவில்லா என்ற என்றும் நிலையான சரீரத்தை இந்த உடலின்றே உருவாக்கும் ராமயானத்தின் எண்ணங்கள் கொண்டு குவித்து சிவலிங்கத்தை வைத்தினால்தான் ராமலிங்கம் என்பது. அவன் நமக்கு எண்ணங்களால் உருவாக்கப்பட்டு உணர் உன் தன்மை உயிரிடம் ஒன்று இந்த லிங்கம் இந்த இங்கு உருவமாகின்றது. இந்த சிவலிங்கமாக அது ராமலிங்கமாக வாழ்கின்றது என்று துருவ நட்சத்திரம். அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இன்று அதே சமயத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக அந்த எண்ணங்கள் கொண்டு வளர்த்த அதே ராமலிங்கமாக தான் வாழ்கின்றது. அதனால ராமலிங்கம் ராமலிங்கம் என்பது. ஆக உயிருடன் ஒன்று உணர்வு உண்டாக்கப்படும். ஒரு உணர்வு உடல் அல்லாத உருவத்தின் உணர்வுகள் ஒரு உருவத்தின் தன்மையை அடைகின்றது, வெளியென்ற உணர்வை அடைகின்றது. ஆக இன்று உடல் என்ற நிலையில் உணர்வு கொண்டும் உணர்வென்ற நிலையை ஒளியாக மாற்றி பிறவி இல்லாத நிலை என்ற நிலை அடைய நான் பிரார்த்திக்கின்றேன். எமது குருவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகட்டும். உங்கள் நினைவில் பேரண்டத்தை பெறும் தகுதி பெறட்டும். இருளை அகற்றும் அருஞானத்தை நீங்கள் பெறுங்கள். இருளை அகற்றுங்கள். உலக மக்களை மீட்டும் உணர்வு உங்களுக்குள்ளும் உலக மக்கள் கூறும் உணர்வின் தன்மை உங்களுக்குள் பேரருள் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் ஒன்றி அனைவரும் வாழட்டும். அருஞானம் பெறட்டும். அருள் வாழ்க்கை வாழட்டும் என்ற இந்த உணர்வினை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளும். இதுவே அருஞானத்தை பற்றுடன் பற்றுங்கள். இவர் சூழ்ந்த வாழ்க்கையிலிருந்து பற்றற்ற நிலைகள் வாழும். அது மெய்ப்பொருள் காணும் உணர்வுடன் பற்றுடன் பற்றுங்கள். ஆக இல்லற வாழ்க்கை வரும் துன்பங்களை பற்றற்ற நிலைகள் மாற்றி பேரருள் என்ற உணர்வினை உங்களுக்கு பற்றுடன் வாழும். அருண் ஞானத்தை பெருக்குங்கள். இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றுங்கள். மெய்ப்பொருளை காணுங்கள். மகிழ்ந்து வாழும் மலரைப் போல மகிழ்ச்சி பெறும் உணர்வு வாழ்க்கை வாழ்க்கையிட எமது அருள்கள் உறுதுணைய எமது குரு அருளும் அவர் காட்டிய மகிழ்ச்சியின் அருளும் உங்களுக்குள் உறுதுணையாக இருந்து மெய்ப்பொருள் காணும் அருசக்தி வரட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன்.